कामीकरकरण्डकम् समानुजर्यमहर्याणाम् पुराहमणिमहर्निशम् मध्यैविष्णुचित्तर्यमनोनन्दनहेतवे सनन्दनसुन्दर्यै स्वदाहायै नित्यमङ्गलम् ते रम्यजामातृमुनिं काय महत्मने सङ्गवासिने भूयाश्रीर्मन्तरम् சுவாமி எம்பெருமானாரவே அருளி செய்யப்பட்டது ரத்னங்கள் போன்ற 9 கிரந்தங்கள். இவை சரணாகரி கத்தியம், திரங்க கத்தியம், வைகுண்ட கத்தியம், யத்ரயம் பெயருடன் சேஷமாகோட்டி பெறுகிறது. இவை ஸ்ரீரங்க கத்தியத்தை நாம் அனுபவிக்கிறோம். இதை நாம் கீழே பல சூழ்நிலைகள் அனுபவித்து சித்தரிக்கிறோம். நாட்டியார் ஸ்ரீரங்க நாட்டியாரை பிரகாரமாக பற்றுகிறார். அவன் நாராயணாபிமதானுரூபஸ்வரூப குண விபவ ஐஸ்வர்ய சாத்யனவதிகாத்ய சஞ்சேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் பிரியம் தேவீம் ஜானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷீம் சில ஜகன்மாதரம் அஸ்மாதரம் அசரண்யசரண்யாம் அந்நியசரணம் சம்பபத்யே. ஸ்ரீ பிராட்டியை புரஸ்காரமாக கொண்டார். பாடு இந்த பிராட்டியின் இடத்துல பெருமானின் இடத்திலே நான் சரணாகதி பண்ணப் போகிறேன். கைங்கரியத்தை பெறுவதற்காக இந்த சரணாகதி சரணாகதி எப்படி அனுஷ்டித்ததாக ஆக வேண்டும், எப்பொழுதும் அந்த பக்தியானது என்னுடைய நெஞ்சிலே நிலைத்து நிற்க வேண்டும், இதற்கு தேவரீர் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திப்பது 2வது சூர்ணிகை பாரமார்த்திக பகவத் சரணாரவிந்த யுகலைகாந்திகாத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி கிருஷ்ண பரிபூர்ண அனவரதனி அனன்ய பிரயோஜன அனவதிகாதிசய பிரிய பகவத் அனுபவ ஜனித அனவதிகாதிசய பிரீத்திகாரித அசேஷாவஸ்தோசித அசேடசேடசை கடைத்து ரூபரித்த கைங்கரிய பிராப்தபேட்சையா பரமார்த்திகி பகவத் சரணாரவிந்த சரணாகதிகி யதாவஸ்திதா அவிரதா அஸ்துமே சொல்லக்கூடிய 2வது சூர்ணையிலே பிரார்த்திக்கிறார். பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்க நாச்சியார் பதில் சொல்கிறார், அஸ்துபே நீர் நினைத்தபடியே ஆகட்டும், தான் நடக்கும். தயைவ சர்வம் சம்பத்யதே 4வது சூர்ணை. நீர் பண்ணின அந்த பிரபத்தியினாலே சரணாகதியினாலே சேர்ந்தவர்கள் எல்லோருக்குமே நன்மை ஏற்படும். உடைய சம்பந்தம் காரணமாகவே எல்லோரும் தங்கள் ஆச்சாரியனை முடித்துக் கொண்டு எம்பெருமானிடத்திலே சரணம் புகார். சரணாகதி பறிக்கும் உடைய சம்பந்தமே ஹேதுவாக எல்லோருக்கும் மோட்சம் கிடைக்கும் என்று தெரிவித்தாள். இது பர்யந்தமாக அனுபவித்தோம் கீழே காலக்ஷேபங்களில், தொடர்ந்து இனி அனுபவிக்கப் பெறலாம். மற்றபடியாக பகவானிடத்திலே சரணாகதி பண்ண தொடங்குகிறார். சரணாகதி பண்ண காலத்திலே பெருமானை அழைத்துத்தானே சரணாகதி பண்ண வேண்டும். துவயார்த்தத்தை விவரிக்கத் தொடங்குகிறார். நாராயண சரணம் என்பதிலே ஸ்ரீமத் சப்தார்த்தம் சொல்லியாயிற்று. ஸ்வயம் 2 கண்டங்களாக பார்க்கப்படுகிறது. நாராயண சரணம் சரணம் பிரபத்தே அது முட்பகுதி முட்கூறு பூர்வ கண்டம். உத்தர கண்டம் உத்தரகண்டத்திலே ஸ்ரீ நாராயணாய நமஹ சமப்படி விவரிக்கக்கூடியது. மத்தியத்ரயமும் மத்தியத்திலே மத்தியமும் அதே போல ஸ்ரீராமாயணமும் இப்படி கிடந்தபடியே பெயத்தை விவரிக்கிறது. திருவாய்மொழி ஸ்ரீராமாயணமும் ஆறு வர்ணிக்கிறது. ஸ்ரீமதே நாராயணாய நமஹ ஸ்ரீமன்னாராயண சரணம் சரணம் பிரபத்தியே அதை வர்ணிப்பதாக அமைகிறது. காரணம் என்னவென்றால் உபாயத்தை பற்றும் காலத்திலே கிரமமாக இருக்க வேண்டும். எம்பெருமானை பற்றி உபாயமாக பற்றி அப்படி பற்றும் பத்துக்கு பலம் என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும். பேத்தினுடைய அர்த்தம் என்ன, பூர்வகண்டத்தால் சொல்லப்படக்கூடிய அர்த்தம் என்ன, தேவிராட்டியாரோடு கூடியிருந்துள்ள பெருமானுடைய தாமரைகளை தேவிராட்டியாரை முன்னிட்டுக் கொண்டு உபாயமாக பத்திக்கிறேன். இது பூர்வகண்டத்தினுடைய அர்த்தம். நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே, உத்தரகண்டத்தினுடைய அர்த்தம் என்ன? தே நாராயணாய நமஹ. காட்டியம் எம்பெருமானும் சேர்த்தியிலே எல்லா காலங்களிலேயும் எல்லா தேசங்களிலேயும் எல்லா விதமான அடிமைகளையும் நாம் செய்யப்பெறுவேன் ஆக வேணும். சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தர்களிலேயும் சர்வவிதமான கைங்கரியங்களும் செய்யப்பெறுவேன் ஆக வேணும். கைங்கரிய பிரார்த்தனை உட்பகுதியிலே உபாய வரணம், எம்பெருமானை உபாயமாக பற்றுவது. பிற்பகுதியிலே பெருமானும் அவருமான சேர்த்தியை கைங்கரியத்தை அபேட்சிக்கிறபடியினாலே அது பலத்தை புருஷார்த்தம் எது என்பதை நிர்ணயிக்கிறது. உபதேச வேளை என்றும் ஸ்தான வேளை என்றும் பார்க்க வேண்டும். மற்ற பேருக்கு உபதேச காலத்திலே பெருமானை பற்றினால் இந்த பலம் உண்டு, அதை முதலிலே தெரிவிக்க வேண்டும். பாடு எம்பெருமானை பத்து என்று சொல்ல வேண்டும். சாந்தம் சொல்லலாம், வாசிக்கணும்னு இருக்கு. வாசித்தால் தான் வேலை கிடைக்கும், வேலையை பெறலாம், பல ஐஸ்வர்யத்தை சேகரிக்கலாம். சொல்லும்பொழுது என்ன சொல்லணும்னா, நல்ல அந்த பலத்தை பற்றி ஆபீஸாலாம் சம்பளம் வரும், வைத்துக்கொள்ளலாம், பங்களா வைத்துக்கொள்ளலாம், கார் வைத்துக்கொள்ளமாக வாழலாம். எனவே அதை பற்றி சொல்ல வேண்டும். பிற்பாடு அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றாக படிக்க வேண்டும். படிப்பது உபாயம். பலத்தை போறப்பொழிய விவரித்து பிற்பாடு அவனுக்கு அதுக்கு உபாயம் என்ன, அதற்கு உபதேச வேலை என்று தெரியும். அனுஷ்டானம் எப்படி அனுஷ்டான வேலை அவன் படிக்க வேண்டும், அதுதான் இந்த உத்தியோகம் கிடைக்கும். ஆகையினாலே ஆழ்வாரும் உபதேசிக்கிறார், ராமாயணமும் உபதேசிக்கிறார். உபதேச கிரந்தமாகையினால் யதார்த்தத்தை எப்படி வர்ணித்தால் கண்டத்தை விவரித்து பாடு பூர்வகண்டத்தை செய்கிறது. காரணம் என்ன? பலத்தை முதல்ல சொல்லணும். பலத்தை சொன்னால் தான் அதில் ஆசை ஏற்படும். வித்தாந்தம் வைதிக வித்தாந்தம் சொல்கிறேன். சொர்க்கத்தாமோ சொர்க்கத்துக்கு போய் ஆனந்தமாக இருக்கலாம்னு சொர்க்கத்தை சொல்லணும். இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் போனால் ஆனந்தமாக இருக்கலாம். அரம்பை அதே போல ஊர்வை மேனகை பட்ட அப்சரஸ்திரீகளோடு ஆனந்தமாக விளையாடலாம். வீரம் நல்ல யோகத்தை அனுபவிக்கலாம் என்று சொர்க்க வாழ்க்கையை பற்றி சுத்தமாக வரப்பொழியை சொன்னேன். அதை அடைவதற்கு வழி என்ன? அது ஒரு ஆசை வரும். ஆசை கலந்து எழுந்தவுடனே அடைவதற்கு வழி தாகத்தை பண்ணி கிறிஸ்தவமும் தாகத்தை பண்ணி சொல்ல வேண்டும். ஆக இதற்கு உபதேச வேலைன்னு பேர். ஆனால் அனுஷ்டானம் பண்ணக்கூடிய காலத்தில் முதல்ல அந்த ஜோதிஷ்டோமம் தாகத்தை பண்ணி பாடுதான் நாம் சொர்க்கத்தை பெறலாம். ஆகையினாலே அழ்வாருடைய திருவாய்மொழியில பரமபதத்தில் யாருக்கும் ஏற்படணும், பகவத் கைங்கரியத்தில் ஏற்படணும். இந்த பகவத் கைங்கரியத்தை பற்றி விசேஷமாக முதல் உங்களுக்கு ஆசை ஏற்படும். அடைவதற்கு வழி என்ன? தானே பற்றித்தான் அழ்வார் திருவாய்மொழியில் பலமெல்லாம் மன்னி வழிவிழா அடிமை அருளித்திரு என்று சிவேங்கடமுடையானுடைய கைங்கரியத்தை பற்றி தாடி சொன்னார். அதை அடைவதற்கு வழி என்ன? உலகில்லேன் இறையனன் கலர்மையில் மங்க உடமாறுவா, கரில் போழா உலகம் மூலையாய் என்னை ஆழ்வானே, கரில் அமரர் முனித்தனங்கள் விரும்பும் தானே வழியேன் உன் அடிக்கை அமர்ந்து போனே என்று சரணாகதி பட்ட களத்தை முதலே சொல்லி பாடு உபாயத்தை நாடு சொல்லி. அதே போலத்தான் ராமாயணத்திலே ராமாயணமும் கிரந்தம் உபதேசம் பண்ணுகிறது. ஆக அதுவும் அறி விவரிக்கிறது. சன்னாராயண சரணம் சரணம் பிரபாராயணாய நமஹ இருந்தபடியே விவரிக்காமல் ஸ்ரீமதே நாராயணாய நமஹ என்பதை முதலிலே விவரித்து பிற்பாடு நாராயண சரணம் சரணம் பிரபத்தே என்று விவரிக்கக்கூடிய கிரந்தங்கள் புத்தகங்கள் இரண்டு, ராமாயணமும் மற்றும் தாய்மொழியும். ஆனால் இருந்தபடியே சொல்வது எது என்று கேட்டால் பூஷணமும் அதே போல கத்தியத்திரயத்திலே சரணாகதி அது அனுஷ்டான வேளை. அனுஷ்டான வேளையில பெருமானை பற்றி பிற்பாடு எந்த பலத்தை சாகுது பண்ணி பிற்பாடு இந்த பலத்தை பெறுவது. அதையினாலே சத்லே கத்தியத்தில் பெருமானார் அனுஷ்டிக்கிறார், அதுக்கு பண்ணுகிறார். அனுஷ்டான வேளையாக தந்தபடியே விவரிக்கிறார். அதாவது துவயத்தை நாராயண சரணம் சரணம் பிரபத்தே என்பதை வர்ணித்து பிற்பாடு ஸ்ரீமாராயணாய நமஹை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு காரணமும் விட்டு காரணம் என்ன தண்டி பார்த்து சுவாதந்திரத்தையும் அபராதத்தையும் பார்த்து கலாமல் இருக்கிறாள். இந்த காட்டி காட்டி சேர்ந்திருக்கப்படி அவளிடத்துல புருஷ்கார பிரபத்தி உண்டான். நீ பரிந்துரை செய்ய வேண்டும், எனக்கு அனுகிரகத்தை எனக்குடைய சரணாகதி அபலமாக ஆக வேண்டும். அதான் பார்த்தோம் நாராயண சத்ரார்த்தம். சார் நாராயண சத்ரிக்கக்கூடிய நாராயணித்து அதற்கு மேலே அவனை உபாயமாக பற்றிக்கிறார். சரணாரவிந்த படம் சரணமகம் பிரபாத்தியே என்று சொல்லி பிற்பாடு நயத்தை அனுசந்திக்காக பெருமானார் நியமிக்கிறார் என்று பார்க்கிறத்தில் அது தொடங்கக்கூடியதுதான். மேலே நாம் அனுபவிக்க தொடங்கும் புர்ணையில பெருமான நாராயண சப்த அர்த்தத்தை தெரிவிக்க தொடங்குகிறார். எப்படி விவரிக்கிறார்? நாராயணா இரண்டாக பிரித்து கொள்ள வேணும். ஆரணும் ஆரங்கள், மரங்கள் என்றால் கயே என்று அதிலிருந்து பதம் ஏற்படும். கா என்கிறது அக்ஷரம் மாத்திரம் இல்லை, அட்டுடைய சிலபல் தூய வேர்டு, அது வார்த்தை ஒன்று கேட்டுருக்கா ஆரன். ஹலோ
கேக்குது சுவாமி.
என்பது இருக்கிறது, அது வார்த்தை அதுக்கு அர்த்தம் உண்டு. சிலபில்னா அக்ஷரம்னா அதுக்கு அர்த்தம் கிடையாது, ஆனால் வார்த்தை ஒரு வேர்டுன்னு அர்த்தம் உண்டு. சர்ரா என்பதற்கு அர்த்தம் என்ன? அழியும் பொருள் என்று அர்த்தம். ரா என்றால் அழியும் வஸ்து. என்பதை சேர்த்தோமையான நெகட்டிவ் மீனிங் கிடைக்கும். நர என்றால் அழியாத பொருள். ராகா என்று சொன்னால் கூட்டம். ஆராகா என்றால் கூட்டம் கூட்டங்களா நிறைய இருக்கு. அந்த மாதிரி இருக்கு, நிறைய இருக்கு. நாராகா மரங்களாவனாம் பத்து திரள் அவையாவனாம் ஞானானந்தாமலத்வாதிகளும் ஞானசக்தாதிகளும் வாக்கல்ல கௌசல்யாதிகளும் தேனியம் காந்தர்யாதிகளும் திவ்ய பூஷணங்களும் திவ்யாயுதங்களும் தே பிராட்டியார் தொடக்கமான நாட்சியர்களும் சத்ர தாமராதிகளும் உபாசல் காக்கும் கணாதிபரும் பரமாகாசமும் பிரகிருதி சந்தாத்மாக்களும் காலமும் மகதாதி விசாரங்களும் அண்டங்களும் அண்டத்துக்குட்பட்ட தேவாதி பதார்த்தங்களும் என்று வர்ணித்தார். நாராகா என்பது ஒரு காலத்தில் இல்லாத வஸ்து கழிவை. பதினாலு பரமத்தில் இருக்கிறத சொல்ற, ஆறு ஸ்லோகத்தில் இருக்கிறத, பதினாறு இசாக பிரிக்கிறார். இவங்கெல்லாம் நாராகா என்று பெயர். அழியாத வஸ்துக்களுக்கு இருப்பிடம் எது? ஆத்மாத்மையும் கிடைக்கிறது. தாம் அவனுக்கு திருமேனியாக இருக்கும் அத்தனையும். அதையினாலே ஆத்மஸ்வரூபத்தை முதல்ல சொல்ற, ஆத்மஸ்வரூபத்தை சொல்லி பிற்பாடு இந்த நாரங்களை சொல்றார். நாராயணசப் எப்படி அர்த்தம் செய்கிறார் சொல்கிறார் என்று முதல் முதலிலே அயன சப்தார்த்தம் சொல், பாடு அரசப்தார்த்தம் சொல். அயனம் பெருமானுடைய திவ்யாத்ம அயனம் என்றால் இப்பிடம், ஹவுஸ், டெல்லிங் பிளேஸ், பத்துன்னு அர்த்தம். வீட்டுல இத்தனை இருக்கு, நித்யாத்ம சுரூபத்தை வர்ணிக்க தொடங்குகிறார் முதலிலே. ஆக அயன சப்தத்தை முதலிலே வருபாடு நாரா என்பதை வருது. எம்பெருமானுடைய திருவடி தாமரை நாராயண சரணம் என்று பார்க்கிறார். அயனத்தை காட்டினார் பெரியாச்சான் பிள்ளை தன்னுடைய வியாக்கியானத்தின் தொடக்கத்தில். எப்படி சொல்கிறார், அகிலகேய பிரத்யனை கல்யாணிக்கதான ஏதர சமஸ்து லட்சண ஞானந்தைக ஸ்வரூபா என்று பெருமானை அழைக்கக்கூடிய பெருமானே நாராயணன் எப்படி அவனுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம் எப்படிப்பட்டது. ஆத்ம ஸ்வரூபம் ஒரு சரீரம் இருக்கு, ஆத்மா இருக்கு. அதே போல பெருமான
சுவாமி கேட்க மாட்டேங்கிறது.
அந்த காலத்துல கேட்டாலாம் சுவாமி சொன்னேன், தேகமா இருந்து இப்போ தேகம்னு சொன்னாலும் சரீரம்னு சொன்னாலும் அர்த்தம் தான். ஆனால் தேகம்ன்றது வளர்ந்துட்டே போறதோ அதுக்கு தேகம், இது குறைஞ்சே வருதோ ராஜா தேகமா இருந்து சரீரமா இருக்குன்னா பலம் நிறைய இருந்தது, உடம்புல நிறைய இருந்தது, சக்தி குறைஞ்சே வருது, தேகமா இருந்தது, சரீரமா இருக்கு. பெருமான காலத்துல எல்லாம் பார்க்கிறோம் அது மாதிரி இருக்க, ஒரு 40 இருபது வயசு அது வரை உடம்புல என்ன பொறுக்கிறது, அதுக்கப்புறம் குறைஞ்சே வருது. பெருமானுக்கு அப்படி உண்டோ தேகம் ஒரு காலத்துல பொறுப்பது, ஒரு காலத்துல குறைஞ்சே ஏக்கரீதியாக இருக்கிறாங்க. நம்முடைய திருமேனிக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா, ஆத்மாத்ம ஒரு அதே போல எந்த எப்படி உள்ள பார்த்தாவோ ஆனந்தியாய கல்பதே பிரமாணவச்சமான சொல்றக்கூடிய ஜீவாத்மாவுடைய டைமென்ஷன் என்ன, பரிமாணம் என்ன கேட்டால் ஜீவாத்மாவுடைய பரிமாணத்தை சொல்ற. நெல்ல எடுத்துக்கோ, நெல்லுக்கு ஒரு வால் இருக்கு, அந்த வால் இருக்கே அந்த வாலினுடைய நூலைய 100 சமபாகமாக வெட்டு, அதிலே ஒரு பாகத்தை எடு, மறுபடியும் 100 சமபாகமாக அதை வெட்டு, அதுல ஒரு பாகம் தான் ஜீவாத்மாவுடைய அழகு. கேட்டவுடனே நம்ம சொல்லுவோம், அண்ணாவண்ணா நான் ஒன்றும் பண்ணலை, உப்பு போட்டு யார் பார்க்கறது, வாழை யார் பார்க்கறது, வாழனுடைய நூறு 100 சாகம் அது மறுபடியும் 1 சாகம் சிரயம் பண்ணி நம்ம இப்போ தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறோம் இது தோன்றும். ஆகையினா மிகவும் அணு அணுவாக இருக்கிற ரொம்ப அணு இருக்கக்கூடிய ஆத்மா. ஆனால் வெற்றிமானுடைய ஆத்மஸ்வரூபம் விபு எல்லாவற்றையும் வியாபித்திருக்கக்கூடியது அவனுடைய திவ்யாத்மஸ்வரூபம். திவ்யாத்மஸ்வரூபத்தை அதுதான் நாரங்களுக்கு ஆசிரயமாக இருக்கிறது, நாரங்கள் இடத்துல இருப்பிடமாக கொண்டிருக்கிறது. அந்த திவ்யாத்ம சுரூபத்தை வர்ணிக்கிறார், அதுலதான் சொல்றார் எப்படிப்பட்டது எம்பெருமானுடைய திவ்யாத்ம சுரூபம். அகிலகேய பிரத்யனீக சமஸ்து பார்த்து விலட்சண அந்த ஞானானந்தைகஸ்வரூபா என்று தெரிவிக்கிறார். கேட்டு
கேக்குற சுவாமி, என்ன கேக்குறது? கொஞ்சம் லோவா இருக்கு சுவாமி, வால்யூம் சவுண்ட் கொஞ்சம் லோவா இருக்கு சுவாமி. இன்னும் கொஞ்சம் இந்த போன் கொஞ்சம் கிட்ட வச்சுனா, உங்க போன் கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட வச்சுனா இன்னும் கொஞ்சம் தேவை இருக்கும் சுவாமி. இப்போ தேவை சுவாமி. இப்போ பெட்டர். இப்போ பெட்டர் சுவாமி, நல்லா இருக்கு.
ஸ்வரூபத்தை வர்ணிக்க தொடங்குகிறார் இப்பொழுது. இப்படிப்பட்ட திவ்யாத்ம ஸ்வரூபத்தை உடையவன் பெருமான். அயன சப்தார்த்தத்தை அகிரகேய பிரத்தனி திவ்யாத்ம ஸ்வரூபப்படிப்பட்டது என்றால் அகில சாவிதமான தாழ்ந்த குண தாழ்ந்த குணங்கள் பிரத்தனீசன் திருத்தட்டாக இருக்கக்கூடிய கத்தனீகமாக இருக்கும் கட்டாக இருக்கிறது. பெருமானுடைய ஆத்மஸ்வரூபத்தில் எந்த விதமான தாழ்ந்த குணங்களும் கிடையவே கிடையாது என்பதுதான் முதல் முதலிலே சொல்லக்கூடிய இந்த விழி வேற்றுமைக்கு அர்த்தம். வேற்றுமையாவது வாக்கை பற்ற அதிலேதான் அர்த்தம் சொல்கிறார் இடத்துல. அதை முதலிலே பூரணைக்கினுடைய வியாக்கியானத்தை கொண்டு அனுபவிப்போம். முதலே அர்த்தம் தெரிந்து கொள்ள வேண்டும். அகில சாவிதமான சகலவிதமான மேய தாழ்ந்த மேய குணங்கள் தாழ்ந்த குணங்களுக்கு சத்தனீக எதிர்த்தட்டாக இருக்கக்கூடியது திவ்யாத்மஸ்வரூபம் பிரத்தனீக. அதுதான் அர்த்தம். இதை முதல் முதலிலே தெரிவிக்கிறார் என்பதை பார்ப்போம். வேண்டிய விஷயங்கள் பற்பல விஷயங்கள் அதை வியாக்கியானத்தை தான் இன்னும் வைக்கலாம். சூத்திரத்தில இருந்து தொடங்கி என்ன தெரிவிக்க காலக்ஷேபத்தை அனுபவித்தோம். ஆசிரியனீய வஸ்து ஆசிரிய தகுந்த வஸ்து யாரை ஆசிரியிக்கிறோமோ நாராயணன். நாராயணன் தான் ஆசிரியிக்க தகுந்த வஸ்து ஆசிரியனீய வஸ்து பெருமான் நாராயணன். வஸ்து நாராயணன் நாராயணனுடைய ஆத்ம சுரூபம் எப்படி இருக்கிறது சொல்ல தொடங்குகிறார். ஆசிரியனீயன் நாராயணன் தான் யாரை ஆசிரியிக்க வேண்டும்? அந்த வழிப்போக்கனை ஆசிரியிக்க கூடாது. யாராலே நமக்கு காரியமாகும்? ஆக வேண்டிய காரியம் என்ன? பரமபத பிராப்தி. மீண்டும் இந்த லோகத்திலே பிறக்காமல் இருக்க வேண்டும். வேண்டும் போக்கி தருவான் யாரு? புத்தன் தான், சுப்பாராயணன் தான். அதற்காகத்தான் அவனை சரணாகதி ஆசிரியன் ஆசிரியிக்க தகுந்தவன். சந்திரனோ புத்திரனோ தமனோ வருணனோ அல்ல, பெருமான் தவிர்த்து மற்ற பெயர்கள் ஆசிரியிக்க தகுந்தவர்கள் அல்லர். பிரபத்திக்கு தேச நியமமும் கால நியமமும் சகார நியமமும் அதிகார நியமமும் கல நியமமும் ஒரு நியமமும் கிடையாது. பெருமானை பிரபத்தி பண்ண காலத்தில் காலத்துல எப்போ வேணாலும் பிரபத்தி பண்ணலாம், யாரு வேணாலும் பிரபத்தி பண்ணலாம், எங்க வேணாலும் பிரபத்தி பண்ணலாம், எப்படி வேணுமானாலும் பிரபத்தி பண்ணலாம், பலத்தை குறித்தும் பிரபத்தி பண்ணலாம். கேட்ட உடனே நமக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படுகிறது. அதே என்ன சொல்லிடுது, யாரிடத்துல வேணாலும் பிரபத்தி பண்ணலாமா? சொல்லிடுது கிடையாது. அதுக்கு மேல அடுத்தபடியா சொல்றார் நியமே அப்படி. என்ன அர்த்தம்? பூர்ணமான விஷயம் பிரபத்தியமாவது பூர்த்தி இடமே பரிபூர்ண வட்டம் இல்லாதவனிடத்துல போய் நம்முடைய கட்டத்தை போக்கணும்னு கேட்கணும். ஏற்கனவே அவனே கட்டப்பட்டிருந்தான், கட்டத்தை போக முடியும். குலதெய்வத்தாலும் எத்தனை கட்டம் வரும், அப்போ வர கட்டத்தை காட்டிலும் அவளுக்கு அதிகமாக கட்டம் வரும். சொன்னார் நாமக்கு தகுந்த வாத நிலைன்னார். நமக்கு காலில் யானைக்கால்னு சொல்றோம், ஆனால் யானைக்கே கால் வீங்கி சிரமம். அதுபோலே தேவதைகளுக்கு தகுந்த சிரமம் அபகார குருபாதக வரப்பிரதான வேதத்தை பணி கொடுத்து கட்டப்படுறான். தலையைக்கு அதனாலே கையாரமாக சொல்ல வேண்டாம். அகல்ய நடத்தில் ஆட்சி உத்தம சாபத்தை சபதைகளும் சபத்தை பெறுகிறார்கள் பார்க்கிறோம். அவள் ஆசிரியத்து என்ன இருக்கமா அவர்கள் ஆசிரியத்து ஒரு ஆசிரியிக்க வேண்டும். நம் கவி உள்ளவன் எம்பெருமான் ஒருத்தந்தான் படிக்க ஒரு திருஷ்டாந்தம் சொல்றது உண்டு. தேவதை எல்லாம் இருக்காள், நாளும் இருக்கா, நாளும் இந்த சம்சாரத்துல தான் இருக்கா, சார மண்டலத்துல தான் பத்தாத்மாக்களாக தான் இருக்கா. தேவதைகளாக இருப்பது தேவ சரீரம் அவர்களுக்கு அவ்வளவுதான். அப்படி இருக்கக்கூடிய அவர்கள் ஏ கிளாஸ் கிறிஸ்தர்களை போல ஔக்கியத்தை அனுபவிச்சாவ, நாம் எல்லாரும் பி கிளாஸ்ல இருக்கிற போல கட்டத்தை அதிகமாக ஏ கிளாஸ்ல இருக்கிற பார்த்து பார்த்து பி கிளாஸ்ல இருக்கிற பண்ணணும் கேட்டால் எப்படி அனுப்ப முடியும். அவன் சொல்லுவன் என்ன முதல்ல வெளியில் விட முடியாது பண்ணிடு, அப்புறம் நான் உனக்கு விவகாரம் பண்றேன், உதவி பண்றேன் என்று தெரிவிப்பேன். அதே போலத்தான் இந்த தேவதைகள் எல்லாரும் உயர இருக்கிறார்கள் என்கிறபடியினாரே அவர்களுக்கு பெருமை அவர்களுக்கு நம்மை நரமாகிற சிறையில் விடுவிக்க முடியாது. ஆராய்ச்சிக்க வேணும், ராஜாவை ஆசிரியிக்க வேணும். ராஜாதான் சிறையிலிருந்து விடுவிக்க அதிகாரி. ராஜாவினுடைய திருவுள்ளம் உகந்தால் ஒழிய நாம் சிறையிலிருந்து உயிலே வர முடியாது. அதத்தான் ராஜாதிராஜ சர்வேஷாம் என்றிருக்கும் ஸ்ரீரங்கராஜனும் அல்லது தேவாதிராஜனாய் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளும் சிறையிலே விட்டால் ஒழியார் ஒரு காலத்திலேயே நம்மாரே இந்த சிறையிலிருந்து உயிலே வரவே முடியாது. ஆகையினாரே ஆசிரியிக்க தகுந்தவன் எம்பெருமான் தான், ஆசிரேணியன் நாராயணன் என்கிறார் விளக்கிறார். கேட்டுருக்கார்
சுவாமி, கொஞ்சம் லோவா இருக்கு சுவாமி வாய்ஸ், கொஞ்சம் போன் கொஞ்சம் கிட்ட வச்சுன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் சுவாமி.
ஹலோ
சுவாமி, கொஞ்சம் லோவா இருக்கு வாய்ஸ், போன் கொஞ்சம் கிட்ட வச்சுக்க முடியுமா? ஸ்ரீராம் உம்ம குரல் தான் கேக்குறதே இல்ல சுவாமி, குரல் கொஞ்சம் ரொம்ப லோவா இருக்கு, கொஞ்சம் கிட்ட வச்சுக்கலாமா போன்? ரொம்ப லோவா கேக்குறது அடியன், இல்ல ரொம்ப லோவா இருக்கு வாய்ஸ், கொஞ்சம் கிட்ட வச்சுக்கணும்
போன்.
ஆமா ரொம்ப சுவாமி வாய்ஸ் ரொம்ப டவுனா இருக்கு. அடியன் இப்ப தேவையா இருக்கு, ஆனா காலட்சேபம் சாதிக்கும் போது டவுன் ஆயிட்டு இருக்கு, ஏன்னா போன் கொஞ்சம் கிட்ட வேணும் சுவாமிக்கு.
ஒரு நிமிஷம்
அடியன்.
ஒரு நிமிஷம்
அடியன். இப்ப தேவை சுவாமி நல்லா கேக்குறது இப்போ
இப்போ
பெட்டர் சுவாமி, நல்லா இருக்கு.
சொன்னதெல்லாம் கேட்டுதா?
ஆ, சொன்னதெல்லாம் கேட்டுது சுவாமி. கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ண மாதிரி இருந்தது, பட் கேட்டுது.
சொல்லட்டுமா?
இல்லை சுவாமி, தொட கண்டினியூ பண்ணலாம் சுவாமி.
ஆஸ்ரேனிய வஸ்து ஆசிரியிக்கத்தகந்தவன் நாராயணன் தான். தந்தான் சக்தியுடையவன், பூர்ணம் என்றாலே எல்லா குணங்களும் புஷ்கரங்கள். ஸ்லோகாச்சாரியர் தம் பூர்ண மத பூர்ணம் பூர்ணாதே பூர்ணஸ்ய பூர்ணாயா பூர்ணமேவாவே சர்வம் பூர்ணம் சகோம். அது வேத வாக்கியம். வேத வாக்கியத்தை அஞ்சு தடவை பூர்ணம் இல்லை. ஐந்து நிலைகள் எம்பெருமானுடைய நிலைகளை சொல்றது. ஐந்து நிலைகள்ல எல்லாமே பூர்ணம்தான். இப்ப அர்த்தாவதாரம் தான் அவனைத்தான் பத்தம் பூர்ணம் உள்ளது. அர்த்தாவதாரத்துல தான் நம்ம பிரபத்தி பண்ண முடியும். பரவத்தோட பிரபத்தி பண்ண பிரபத்தி போனா பிரபத்தி என்ன? கல்யாணமான பைத்தியம் தெளியும். பைத்தியம் தெளிஞ்சா கல்யாணம்ன்ற மாதிரி பிரஜனம் இல்லை. சாப்பி எங்க இருக்குன்னே தெரியாது. சாப்பி இருக்கு தெரிஞ்சு சாப்பிட்டால காஃபிக்கு அங்க போய் நிற்போம் எல்லாரும். பயம் கிடையாது. அடுத்தவுடைய அவதாரங்கள் ஒரு காலத்தை நடந்ததில் பிரஜனம் இல்லை. அமாவதாரத்தில் ஆசிரியக்கம் நமக்குள்ளேயே இருக்கிறான் எம்பெருமான். ஆசிரியக்கலாம்னா இருக்கக்கூடிய ஆத்மாவையே பார்க்க முடியறதில்ல. ஆத்மாவுக்குள்ள அந்தரியாமியா இருக்கிற எம்பெருமானை பார்த்தது கையினாலே கண்ணாலே கண்டு பற்றுவதற்கு அனுகூலமான இடம் அவதாரம். அவதாரங்கள் இடங்களிலும் பக்தி வண்ணிக்கும் அவதாரத்திலே லலோகாச்சாரியர். அசிரியிக்க தகுந்தவன் யார்? நாராயணன். விளக்கி காட்சி அருளினார் ஆச்சரிய அதை இந்த இடத்திலே நான் கேட்கிறதா?
இல்ல சுவாமி, நல்லா கேக்குறது இல்ல சுவாமி. ரொம்ப ஃபெயிண்டா இருக்கு வாய்ஸ்.
அப்படியா?
ஆமா சுவாமி. அடியேன்
இப்ப
தேவரீர் பேசும்போது நல்லா கேக்குறது, ஆனா காலக்ஷேபம் சாதிக்கும் போது ரொம்ப லோவா இருக்கு வாய்ஸ். அந்த போன் ஃபுல் சவுண்ட் வச்சிருக்கீரா சுவாமி? வால்யூம் ஸ்பீக்கர் போனா சுவாமி?
வால்யூம் நிறைய வச்சிருக்கா
அடியேன். இப்ப கொஞ்சம் பெட்டர், ஆனா கொஞ்சம் லோவா தான் இருக்கு. இப்ப தேவை சுவாமி.
இப்ப நல்லா இருக்கா?
இப்போ நல்லா இருக்கு. இப்போ கரெக்டா நீர் பேசுறது, இப்போ தேவரி பேசுறது கரெக்டா இருக்கு.
ஒரு நிமிஷம்
அடியேன்.
Instrument is to be adjusted.
அடியேன் சுவாமி. இப்போ கிளியரா
ஹலோ
அடியேன் சுவாமி.
இப்ப கேக்குறதாண்ணா?
ரொம்ப நல்லா கேக்குறது சுவாமி.
இப்ப கிளியரா?
ரொம்ப கிளியரா இருக்கு.
ஹைட் போறாது.
அடியேன் சுவாமி.
ஐ ஹேவ் டு எலிவேட் போத் தி இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் போத் தி இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ஆடியன்ஸ்.
ஆடியன் ஆடியன்ஸ் ரொம்ப டவுனா இருக்காங்க, நிறைய எலிவேஷன் வேணும்.
By the grace of Sri Ramanuja.
Adiyan.
Not by myself.
Adiyan.
By myself it is impossible.
Adiyan.
I cannot elevate.
Adiyan.
Myself I can elevate the instrument only.
Adiyan. Romba nalla correct.
Ipa clear a irukku.
Romba clear a irukku sir.
எப்படி இருக்கு? ஆசிரியனிய வஸ்து நாராயணன் தெரிவித்தார். நாராயணத்துல முதல்ல அயன சப்தம், அதை விவரிக்கிறார். இப்பொழுது அயனம் எப்படிப்பட்ட அகிலகேய பிரத்தனிகன், அகிலகேய பிரத்தனிகன் அர்த்தம் சொல்ற அனுபவிப்போம். கேக்குறதா?
எஸ் சுவாமி, கேக்குறது. நல்லா கேக்குறது.
என்ன கேக்குறதா?
அடியன் கேக்குறது சுவாமி.
தெரிவித்தபடி திவ்யாத்ம ஸ்வரூபத்தை விவரிக்கிறார். அயனா என்பது திவ்யாத்ம ஸ்வரூபத்தினுடைய பொருள். அந்த திவ்யாத்ம ஸ்வரூபத்தை விவரிக்கிறார் முதல் முதலிலே. கிலகேய பிரத்தனீகன் அல்ல சொல்றார். நிர்குணம், பிரம்மத்தை பத்தி வேதாந்தம் சொல்கிறது. நிர்குணம் ஒரு வாக்கியம், ஒரு சப்தம் பார்க்கப்படுகிறது. நிர்குணம் என்பதற்கு அர்த்தம் என்ன? குணமற்றது, குணம் இல்லாதது. பிரம்மம் எப்படிப்பட்டது என்றால் குணம் இல்லாதது, அதற்கு அர்த்தம். குணமில்லைன்னு சொல்லிட்டா அப்புறம் ஒண்ணுமே இல்லை. ஆக குணமில்லை என்று சொல்லக்கூடிய வாக்கியமும் பார்க்கப்படுகிறது. நிர்குண ஸ்ருதிகள், சகுண ஸ்ருதி என்று இரண்டாக பிரிக்கலாம் என்றால் வேத வாக்கியம். வேத வாக்கியம் இரண்டு வகையாக பார்க்கப்படுகிறது. பிரம்மத்தினுடைய குணமற்ற தன்மையை சொல்லக்கூடியது நிர்குணம், குணமில்லாதது என்றும் சொல்கிறது. சகுண ஸ்ருதிகள், குணத்தோடு கூடினவன் என்று தெரிவிக்கிறது. குணமுடையவனா குணமில்லாதவனான்னு பார்ப்போமேனால் குணம் உடையவன் தான். அப்பொழுது நிர்குணம் என்பதற்கு அர்த்தம் என்ன? ஏன் குணமில்லைன்னு சொல்லிச்சா? கெட்ட குணங்கள் இல்லை, தாழ்ந்த குணங்கள் இல்லை. ஏன் இப்படி கொள்ள வேண்டும் என்று கேட்டால், பல குணங்களை சொல்லுகிறபடினாலே தமிழை என்று சொல்லி முடிக்க வேண்டி இருக்க குணங்களையும் மேலே சொல்லுகிறபடினாலே குணங்கள் உண்டு என்று சொல்வதற்கு சேர நிர்குணம் என்பதை அர்த்தம் கொள்ள வேண்டும். நிர்குணம் என்பதை கொண்டு குணங்கள் சொல்லி குணங்கள் இல்லைன்னு சொல்லலாமே என்றால் சிரமப்படக்கூடாது, அவ்வளவு சிரமப்படக்கூடாது. எல்லாம் குணங்கள் எல்லாத்தையும் சொல்லி குணங்கள் எல்லாம் உண்டு என்று சொல்லி இந்த குணங்கள் எல்லாம் இல்லை என்று சொல்வதற்கிறதே கஷ்டமான காரியம், கிளேசப்படுத்தக்கூடிய காரியம். சுலபமா சொல்றவா என்ன சொல்லுவா? குணம் இல்லைன்னு சொல்லுவாடே ஒழிய குணங்கள் எல்லாம் சொல்லி இத்தனை குணங்களும் கிடையாது இருக்கிறதே, அது கஷ்டமான முயற்சி, அது பிரயோஜனம் இல்லை. தகையினாலே வேதாந்தத்திற்கு தாத்பரியம் என்ன? குணங்களும் உண்டு, ஆழ்ந்த குணங்கள் கிடையாது என்று சொல்வதைத்தான் நிர்குணம் என்று. சங்கர பகவத்பாதர் முதலிய அத்வைதிகள் இவர்கள் எல்லாரும் நிர்குண சுத்திகளை மிகவும் பிரமாணமாக கொண்டார்கள். காரணம் என்னவென்றால், துவைதம் என்றாலே இரண்டாவது பொருள் கிடையாது. பிரம்மத்தை தவிர்த்து வேறு ஒன்று கிடையாது, மற்றொன்று கிடையாது, இரண்டாவது வஸ்து கிடையாது. அதுதான் அத்வைதம். துவைதம் அத்வைதம். அவருடைய சம்பிரதாய பிரகாரம் அத்வைதம் என்று சொன்னால் இரண்டாவது வஸ்து கிடையாது. நான் கேட்கறதா?
கேக்குது சுவாமி. கேக்குது சுவாமி.
இரண்டாவது வஸ்து கிடையாது என்று சொல்லிடபடினால பிரம்மத்துக்கு ஒரு குணம் உண்டு என்று சொன்னால் குணமாகிற மற்றொரு வஸ்து தேறி விடுகிறது. ஆகையினாலே அத்வைதம் இல்லாமல் போய்விடும். இந்த சிரமத்தினாலே நிர்குண ஸ்ருதியை முக்கியமாக கொண்டார்கள். சகுண ஸ்ருதி குணங்கள் எல்லாம் சொல்றதே, அதற்கு ஒன்று கல்பித்தார்கள். அதாவது அவகாரிக்க திசை பார்க்கக்கூடிய காலத்துல பிரம்மமானது குணங்களோட கூடிய போலே தோன்றுகிறது. அந்த சுகுண பிரம்மத்தை உபாசனை பண்ணினோமே ஆனால் நாமே அந்த பிரம்மம் என்று நினைத்து அந்த சுகுண பிரம்மத்தை உபாசனை பண்ணினால் நிர்குண பிரம்மமாக ஆகிவிடுவோம். இவர்களுடைய சம்பிரதாயத்தில் சென்றிருக்கார். ஆகையினாலே அவர்கள் நிர்குண ஸ்ருதிக்கு மிகவும் முக்கியமான ஸ்தானத்தை கொடுத்தார்கள். சகுண ஸ்ருதியை தள்ளினார்கள். சகுண ஸ்ருதியை கொண்டார்கள் துவைதிகள். வேத ஸ்ருதி, அபேத ஸ்ருதி, கடக ஸ்ருதி என்றும் தெரிவிப்பார்கள். வேதத்தை சொல்லக்கூடிய ஸ்ருதி, ஆத்மா வேறு பரமாத்மா வேறு என்று வேதத்தை சொல்லக்கூடிய ஸ்ருதிகள், வேத வாக்கியங்கள் உண்டு. அபேதம் இரண்டும் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய ஸ்ருதிகள், வேத வாக்கியங்களும் உண்டு.
ரெண்டிலே அபேத ஸ்ருதியை முக்கியமாக கொண்டார்கள் அத்வைதிகள். காரணம் என்னவென்றால், வேதம் இருக்குமே ஆனால் ரெண்டு வஸ்து தெரியவிடும், ஆத்மா என்று ஒன்று உண்டு, பரமாத்மா என்று ஒன்று தெருமேயானால் அத்வைதம் போய்விடும். ஆகையினாலே அவர்கள் அந்த அபேத ஸ்ருதி முக்கியமாக கொண்டார்கள். வேத ஸ்ருதி ஆத்மா வேறு பரமாத்மா வேறு என்று இரண்டையும் வேதப்படுத்தி பிரித்து காட்டக்கூடியவைகளை எல்லாம் உபச்சாரமாக சொல்லக்கூடியது என்று தள்ளிவிட்டார்கள். துவைதிகள் ஆனந்த சிவாச்சாரியர் முதலியவர்கள் இவர்கள் துவைத ஸ்ருதி வேத ஸ்ருதியை முக்கியமாக கொண்டார்கள். வேதம் ரெண்டுக்கும் வேதம் சொன்னதை கொண்டு இரண்டும் உண்டு சொன்னார். அவர்களுடைய மதம் துவைத்தமாகினாலே பெருமானார் பார்த்தார், அவற்றையும் நாம் கொள்ள வேண்டும், பிரமாணமாக கொள்ள வேண்டும். வேத ஸ்ருதி வேத ஸ்ருதி ரெண்டையுமே நாம் பிரமாணமாக கொள்ளும். வேதத்தில் ஒரு பாகம் நமக்கு அனுகூலமா இருக்கு அப்படின்னாலே அதை கொள்வது, நமக்கு பிரதிகூலமாக இருக்கக்கூடியதை தள்ளிவிடுவது என்பது தவறு. அப்பொழுது அது பிரமாணமாக ஆகாது. பிரமாணம் என்றால் எல்லாவற்றையும் பிரமாணமாக ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கொண்ட எம்பெருமானார் வேத ஸ்ருதியும் ஒப்புக்கொண்டார், வேத ஸ்ருதியும் ஒப்புக்கொண்டார். அது எப்படி ஒப்புக்கொள்ள முடியும் என்றால், கடக ஸ்ருதி ஸ்ருதிகள் இருக்கின்றன, இரண்டையும் சேரவிடக்கூடிய ஸ்ருதிகள். அவைகள் எது? எஸ் ஆத்மா சரீரம், எஸ் பிருத்திவி சரீரம், இதெல்லாம் சில ஸ்ருதிகள் பார்க்கப்படுகின்றன, வேத வாக்கியங்கள். அந்த பிரம்மத்துக்கு எல்லாம் சரீரமாக இருக்கிறது. இதை வைத்துக் கொண்டு பார்ப்போமேனால் ஒன்று என்று சொல்லலாம். எத்தனையோ பதார்த்தங்கள் ஒரு பொழுதுன்னு பார்ப்போமேனால், வீட்டுக்கு உள்ளே பார்ப்போமேனால் எத்தனையோ அறைகள் பார்க்கிறோம், மான அறைகள், அறைகள், அவருடைய திருவாராதன அறை, இவர்களெல்லாம் பலபடியாக பார்க்கிறோம். வெளியிலிருந்து பார்க்கும் விரைவு உருவு நான் உள்ளே போய் பார்த்த காலத்தில் பல பல பாகங்கள் பார்க்கப்படுகின்றன. இந்த பல பல பாகங்களோட கூட இது ஒரு வீடு. அதே போலத்தான் பிரம்மமானது எல்லாவற்றையும் தனக்கு சுத்தமாக கொடுக்கக்கூடிய பிரம்மம் ஒன்றுதான். அதே போல இன்னும் கிடையாது, அதுதான் அத்வைதம். வேறு ஒன்று கிடையாது அத்வைதம். சில பதார்த்தங்களும் உண்மை, சில பதார்த்தங்களையும் தனக்கு சுத்தமாக கொண்டிருக்கக்கூடிய பிரம்மம் தான். அதே போல மற்றொன்று கிடையாது. ஒரே வீடு போல சித்தாந்தத்தை மனத்திலே கொண்டால் நன்றாக ஆக. அப்படி கடக ஸ்ருதிகள் என்பதை கொண்டு வேத ஸ்ருதியையும் வேத ஸ்ருதி புரிந்து விட்டார் சுவாமி. நாம் பிரமாணம் என்று கொண்டார். வேதமும் உண்டு, தனித்த அறைகளும் உண்டு, ஆனால் எல்லாம் சேர்ந்து பார்க்கப்படக்கூடிய தான் பகவான் பிரம்மமானது எல்லாவற்றோடையும் கூடியிருக்கிறது, எல்லாவற்றையும் தனக்கு அங்கமாக சரீரமாக கொண்டிருக்கிறது. அப்படி சரீரமாக கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரம்மம், அந்த பிரம்மத்தைப் போல மற்றொன்றும் கிடையவே கிடையாது என்று தெரிவித்தார். அக்காலத்தில் அதைத்தான் இடத்துல சொல்கிறார், குணம் குணம் என்று சொன்னால் வாழ்ந்த குணங்கள் பிரம்மத்திலே நித்யாத்ம ஸ்வரூபத்திலே கிடையாது. அகிலகேய பிரத்யனீக என்கிற சப்தத்தாலே இடத்திலே எம்பெருமானார் அனுசந்தானம் பண்ணுகிறார் என்று காட்டுகிறார். எதையோ சொல்லுவோம் கெட்ட குணங்கள்னாக்க அசூய கொள்றது, அதெல்லாம் மனசை பொறுத்தது. ஆத்மஸ்வரூபத்திற்கு எது என்று கேட்டால் அதை சொல்கிறார். அச்சித்துக்கு உண்டானது அச்சித் பதார்த்தங்களுக்கு என்ன குணம் உண்டு, என்ன ஹேய குணம் உண்டு கேட்டால், மாறுபாடு அடைந்து கொண்டே சதத பரிணாமி, எப்பொழுதும் மாறுபாட்டை அடையும். சரீரமே எடுத்துனோம்னா அச்சித் ஞானம் கிடையாது, ஞானசூன்யமான பதார்த்தம், ஜட பதார்த்தம். இந்த ஜடமாக இருக்கக்கூடிய வஸ்துவுக்கு சுபாவம் என்ன? காரத்தை அடையிறது. காரம்னா மாறுபாடு, அண்டர்கோஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் எவர் சேஞ்சிங், அதுதான் அதுக்கு உண்டான, அது அதுக்கு உண்டான தோஷம். பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம் அப்படி மாறிட்டுன்னா தவறு. சரீரம் மாறிண்டே வருது. 5 வயசுல சரியா 50 வயசுல இருக்கும், 50 வயசுல இந்த மாதிரியா 70 வயசுல இருக்கும். மாறுபாட்டை அடைகிறது என்பதை நாம் நன்றாக கண்கூடாக பார்க்கிறோம், பிரத்யட்சமாக பார்க்கிறோம். அந்த தோஷம் பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை கிடையாது. அச்சித்தான அச்சித்தட்டமான அச்சித்தான தோஷம் கிடையாது, ஹேயகுணம் கிடையாது. அதைத்தான் அகில ஹேய, அகிலா என்கிற சப்தத்தாலே அச்சித்த சொல்கிறார் சொல்கிறார், பிரபத்தர் கூட நித்தியங்களை சொல்கிறார். இவ்விடத்துல அவளுக்குண்டான தோஷங்கள் உடையாது காட்டுகிறார். அச்சித்துக்குண்டான தோஷம் மறுபாடு அடைதல், காரத்தை அடைதல். காரம்னா அர்த்தம் இல்லை, டிரான்ஸ்பர்மேஷன் ஆர் சேஞ்ச் அர்த்தம். அந்த அதற்கு உண்டான விகாரம் கிடையவே கிடையாது. திஜாத்ம சுரூபம் எப்பொழுதும் படிப்பட்டிருக்கும், ஏகரீதியாக இருக்கும். பரிணாமம்னா மாறுபாடு. வேதனர்களை எடுத்தனோம்னா, வேதனர்கள்னா மனிதர்கள், மனிதர்கள்னு வைத்துக்கொள்ளும் ஞானமுடையவர்கள். ஞானமுடையவர்களுக்கு உண்டான தோஷம் என்ன? அவளுக்குண்டான அறிவின்மை, அஜ்ஞானம். அஜ்ஞானமும் ஏற்படுது வாழ்க்கை. அதே போல இதற்கு துக்கம் ஏற்படுகிறது. எல்லாம் இவர்களுக்கு உண்டான தோஷங்கள். அந்த தோஷங்கள் எம்பெருமானுடைய தித்தாத்த சுரூபமே கிடையாது. ஆக அச்சித்திலட்சணமாக இருக்கிறான் அந்த பெருமான். அச்சித்திலட்சணம் தித்தாத்த சுரூபம், லட்சணம் சித்தை காட்டிலும் மாறுபட்டிருக்கிறான். இதுக்குண்டான தோஷங்கள் கிடையாது. அதுதான் அகில ஹேய, எல்லாவிதமான தாண்ட குணங்களுக்கும் திருத்தட்டாக இருக்கிறான். எந்த விதமான தாண்ட குணமும் பெருமானுடைய திவ்யாத்ம சுரூபத்தை தடவே தொடாது காட்டுகிறார். முதல்ல அஜித்த சுருட்டார், அடுத்தபடியா சித்த சுருட்டார். இப்பொழுது அதற்கு மேல சொல்ல போகிறார். மூணா பிரிச்சுக்கலாம், அஜித்தொன்று சித் ரெண்டா பிரிச்சுக்கலாம். சிலோகத்தில் இருக்கக்கூடிய பத்த சேதனர்கள் பத்த சேதன, அதாவது கர்மத்தின கட்டுப்பட்டு இடத்துல கர்ம அனுபவம், கர்ம பல அனுபவத்தை அப்படிப்பட்ட சித்தாக இருக்கக்கூடிய நமக்கு அஜ்ஞானமும் போல துக்கம் உண்டு. அது சித்தார்த்த சொல்லுங்க, எப்பொழுதும் தானத்தோட கூடிய துக்கம் இல்லாமல் சுத்தத்தோட கூடின அதற்கு மேலே பரமபுத்தர் கூடி வாழ்ந்திருக்காளே. சித்தர்கள் முக்தர்கள், முக்தர்கள் என்றால் அங்கு சேர்ந்தவர்கள். நம்ம இங்கிருந்து பரமபுத்தர் அந்த ஆத்மாவுக்கு ஆத்மா விடுதலை பெற்ற ஆத்மாக்கள் புலிகளா நாம் ஆயிடுறோம். அங்க போய் இருக்கிறோம் பரமபுத்தத்துல. அதே போல நித்தியம் இருக்கக்கூடியவர்கள் தான் அனந்த விஷயங்கள். காளிக்கு உண்டானது என்னன்னா தாரதந்திரம் உண்டான். எம்பெருமானுக்கு தரதந்திரப்பட்டு அடிமைப்பட்டு அவன் வைத்தபடி இருக்கிறார்கள். அது அவர்களுக்கு உண்டான பாரதந்திரம். அந்த பாரதந்திரத்துக்கு கிடையாது, அஜித்தான பரிணாமம் கிடையாது. அதற்கு அடுத்தபடியாக சாரி சேதனன் சப்தச்சேதனனுக்கான அஜ்ஞானமும் கிடையவே கிடையாது. பரமபதத்திலேக்கும் ஆத்மாக்களுக்கும் பாரதந்திரம் கிடையாது. அகில கேட்க எல்லா தாண்ட குணங்களுக்கும் பிரத்யநீகாதவனாக இருக்காதவனாக இருப்பதுதான் பெருமானுடைய திவ்யாத்ம சுரூபம். பிரம்மத்தினுடைய அகில சப்தத்தால் ரெண்டு விபூதி, லீலா விபூதி. பெருமான் விளையாட்டுக்காக வைத்துகிறான், அழிக்கிறான், மறுபடியும் உண்டாக்குகிறான், விளையாடிண்டே இருக்கான். அகிலா விளையாட்டுடையார் என்றார் கம்பநாட்டாழ்வார். கைவல்யம் அகில புவன ஜென்மஸ்தேம பங்காதிலே என்றார் எம்பெருமானார் தொடக்கத்திலே மங்கள ஸ்லோகத்திலே. ஆக எம்பெருமான் விளையாட்டுக்காக வைத்துக் கொண்டிருக்கும் இந்த ஸ்லோகத்தை இலா விபூதின்றோம். விபூத்தின்னா ஒரு காலத்திலையும் அழியாது, பிரமபதம் அழியாது, பிரளயம் வந்து அழிப்பது கிடையாது, தான் பிரளயம் வந்து அழிக்கிறது. ஆக இரண்டு விபூதிக்கிறவர்களுக்கு உண்டான தோஷம் தான் அகிலகேய என்றார். இவ்விடத்துல அகில இரண்டு விபூதிகளிலேயும் கூடியவர்கள் அர்த்தம். இப்பொழுது எல்லாம் முதல்ல சொன்னார், இரண்டு விபூதியிலேயும் இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டான தோஷம் பெருமானுடைய கிடையாது என்கிறார். சொல்றார் ஒரு அழகான விசாரம் பண்றார் இடத்துல, பாரதந்திரம் இருக்கக்கூடிய ஒரு முக்தாத்மாக்களுக்கும் பாரதந்திரம், பாரதந்திரம் குணம்னு சொல்றோம், பாரதந்திரம் குணம், பாரதந்திரம்னு சொல்றோம், முக்தாத்மா சுரூபத்தை சொல்லச்சே என்ன சொல்றோம், சேஷத்துவத்தோடைய கூடினவன் பாரதந்திரத்தோடைய கூடியவன் சொல்லிட்டான். பாரதந்திரம் ஒரு தோஷமா சொல்லி அகிலஹேயா என்கிற இடத்துல பாரதந்திரத்தை, பாரதந்திரம் பகவானுடைய திவ்யாத்ம சுரூபத்துக்கு கிடையாதுன்னு சொல்லப்பட்டது. பாரதந்திரம் தோஷமா, பாரதந்திரம் தோஷம்னு சொன்ன மாதிரி யாருது, தியானம் தோஷம்தான், தோஷம்தான், எப்பொழுதும் மாறுபாட்டு அடைச்சோஷம்தான், பாரதந்திரம் தோஷமா, தோஷமாக பாரதந்திரம் ஆகுமே, பாரதந்திரம் வேணும்னு என் கேட்கணும். தாழ்வான் போனான், நான் சொல்றேன், தத்தாழ்வான் சித்திரக்கூட பருவத்துக்கு போனான், மனவன் இருக்கானே ஆசைப்பட்டது நிறைவேறலை, தக்காம மனவாப்தேவா படத்துல நாம் பார்க்கிறோம், பரதன் தன் ஆசையை நிறைவேறவே. அதுக்கு அடுத்தபடியா ஒரு ஸ்லோகத்துல வால்மீகி ஆருரோக ரதம் ஹிருத்தகா, பரதன் கூட பருவத ரதத்திலே குணத்தோட ஏறினான்னு சொன்ன, நான் சொல்ற தன் நிறைவேறலைன்னு சொன்ன, அந்தோடத்தோட தேர்ல ஏறினா மன காரியம் நிறைவேறல, மூலமா திரும்பிட்டார், 1,00,000 ரூபாய் 3,00,000 ரூபாய் மிஸ் டக்குன்னு ஒரு இடத்துக்கு போனார், நடக்கல, மூலமா திரும்பிட்டார், சுத்தம் இல்லை போனத்தான் மன பரத அழிவான், தன்னுடைய காரியம் ஆசை நிறைவேறாமல் கட்டத்திலே சந்தோஷமாக ஏறி திருப்பான்னு சொன்னான். நாம சந்தேகப்பட வேண்டியதா இருக்கு, போனானே மனது என்னன்னா ஒரு ஆசையோட போனான், ஆசையோட போனேன்னாக்கா திரும்ப பண்ணி என்ன தெரியுமா, வரானோ வரலையோ இருக்கட்டும் வராமல் இருக்கட்டும், தலையில ஒரு சுவாதந்திரத்தை தான் சுதந்திரனாயிருந்து ராஜ்யமான வேணும் என்று தாயாரும் சொல்றா, தாமறிந்த வசிஷ்டர் குலகுருவா இருக்கக்கூடியவர் சொல்றி, நம்ம சுதந்திரனா ஆக்கிட்டாலே ஸ்வரூபம் பெருமானுக்கு பரதந்திரப்பட்டிருத்தல், பரதந்திரமாயிர நம்முடைய சொரூபத்தை அழித்து விட்டார்களே என்று நினைத்தான். பரதந்திரமாயிர சொரூபத்தை பெற வேணும்னு அவ்விடத்துல போனான், அது கிடைத்தது அவனுக்கு. அபிப்பிராயம் என்னான் அவன் பிரதிஜை பண்ணினான், அவன் அதையினாலே வரமாட்டான், நம் தலையிலே வைத்த அந்த சுவாதந்திரத்தை நாம் அவசியம் வேண்டும், யார் இறக்கி வைக்கலாம், நான் தான் பண்ண வேண்டும், அதனால அவனிடத்திலே போய் படுகாடு கிடப்போம் யாவன்மை என பிரசீத்திரி சாயோபவேசம் பண்ணான்னு எழுந்திருக்க படுத்துருட்டான். காலத்திலே சக்கரவர்த்தி எனக்கு வேண்டியது என்ன, பாரதந்திரம் நிலைநிற்க வேண்டும் தானே பிரார்த்திக்கிறாய், பாதுகையை எடுத்துக்கொள், பரவடியை தம்பி கண் பணயம் பரவடியை எடுத்து பாதுகையில எடுத்து பாதுகாப்பட்டாபிஷே பாதுகை கரதந்திரனாக இருந்து நான் திரும்பி வரும் அளவும் ஆத்திய பரிபாலனம் பண்ணி தனிப்பான காலத்துல, அதனால சந்தோஷம் தலையில இருக்கக்கூடிய சுவாதந்திரத்தை பாரதந்திரத்தை நமக்கு நிறுத்தானே கிடைக்காத ஒரு அலப்பிய லாபம் குழமாக தேரிலே ஏறினான், அதுதான் அர்த்தம் தேரல்ல. ஆகையினாலே பாரதந்திரம் விருப்பப்படுவது சூழலுக்கு பாரதந்திரம் வேணும், ஆத்மாக்களுக்கு பாரதந்திரம் வேணும், பாரதந்திரத்தை அகில கேயா என்பதை சேர்க்கலாமா குணம்னு சொல்லலாமா பாரதந்திரத்தை அப்படின்னு கேள்வி. அதுக்கு அற்புதமா சமாதானம் சொல்லிட்டார். கேள்வியும் அவா தான் கேட்டுக்கணும், பதிலும் அவா தான் சொல்லணும். அது என்ன பதில் பார்ப்போம். கேள்வி கேட்டுக்கொண்டார் பெரிய காட்சியான் பிள்ளை. பாரதந்திரியம் கோஷம் அல்லவே அகில கேயா என்பது பாரதந்திரத்தை சொல்லலாமா கேள்வி. பரதந்திரனுக்கு எப்படி சுவாதந்திரம் அதுபோல சுதந்திரனுக்கு பாரதந்திரம் ஹேயம். அதுதான் அதுல சமாதானம். பாரதந்திரம் யாருக்கு ஹேயம்? எனக்கு ஹேயம். சுதந்திரனுக்கு தாண்ட குணமாக ஆகிவிடும், தாண்டுதாக ஆகும். பாரதந்திரம் யாருக்கு? சுவாத்மாவுக்கு சுரூபம். சமாத்மாவினிடத்துல பாரதந்திரம், சுவாத்மாவுக்கு பிரம்மத்துக்கு பாரதந்திரியம்னு சொன்னாக்கில ஒருத்தன் இருக்கணும். பெருமானுக்கு அவனுக்கு இவன் பரதந்திரனாக இருக்க வேண்டும். ஆகையினால் பெருமானுக்கு பாரதந்திரம் ஹேயம். பிரம்மத்துக்கு பிரம்மத்தினுடைய திவ்யாத்மஸ்வரூபம், இந்த திவ்யாத்மஸ்வரூபத்துக்கு பாரதந்திரம் ஹேயம். அவனுக்கு பாரதந்திரம் தான் எதனருக்கு பாரதந்திரம் எம்பெருமானுக்கு கூடாது, திவ்யாத்ம கூடாது. யாருக்கு கூடும் யாருக்கு கூடாதுன்றது திருஷ்டாந்தம் கேட்டுக்கிற விடத்துல புருஷன் இருக்கிறான். இந்த புருஷனுக்கு பெண்ணுக்கு உண்டான அவயவங்கள் உண்டாகலாமோ, முளை முளைக்கலாமோ? அது கூடாது. அதுதான் சனோத்வேதம். புருஷனுக்கு முளை முளைத்தால் அது பார்ப்பதற்கு விசாரம் வசமாக இருக்கும், அது அவனுக்கு. பெண்ணுக்கு முளைக்காமல் இருந்தால் தோஷம், பெண்ணுக்கு அதற்கு நீச்சி முளைத்தால் அது தோஷம். ஆணுக்கு முளையும் பெருமானுக்கு ஆத்மாவுக்கு சுவாதந்தாது தானது, அவனுக்கு பாரதம் தான் இருக்கும். சப்பாத்தி தான் அரிசி தான், சப்பாத்தி சாப்பிடறவனுக்கு அரிசி கூடாது, அரிசி சாப்பிடறவனுக்கு சப்பாத்தி கூடாது. அது அவனுக்கு அரிக்கிறோம். யார் யாருக்கு எது கொண்டு நிர்ணயம் பண்ண வேண்டும். பொதுவாக பாரதந்திரம் சோதம், பாரதந்திரம் குணம் சொல்றாரு. பெருமானுடைய ஆத்மஸ்வரூபத்தை பற்றி ஆத்மஸ்வரூபத்திற்கு எங்கெல்லாம் ஹேய குணங்கள்னு சொல்லக்கூடிய அந்த பிரகரணத்துல பெருமானுடைய திசாத்மர்களுக்கும் நேரடிக்கும் பாரதந்திரம் விடத்துல மக அகிலகேயா என்பது பரதம் வேண்டும். தவறில்லை காட்டுகிறேன். சுவாதந்திரமே உடையது ரூபம் சுவாதந்திரம் பகவதைதம் சந்திரவதனே என்றார் பராசர பட்டர் ஸ்ரீஸ்வர ரத்னகோஷத்ர.
கேக்குறேன்
பகவதா, பகவானுக்கு ஸ்வரூபம் என்ன? நித்யாத்மஸ்வரூபத்துக்கு சுவாதந்திரம் தான், யாரும் கேள்வி கேட்க முடியாது. சுவாரகரற்ற சுவாதந்திரத்தை உடையவன் பெருமானுக்கு திருநாமம், யாரும் தடுக்கவே முடியாது. சுதந்திரனாவன் காரியம் காலத்திலே யாரும் தடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சுவாதந்திரத்தோட கூடினவன், அப்படிப்பட்டவனுக்கு பாரதந்திரம் ஆட்சி கொடுக்கும். ஆகையினாலே அகில கேயா என்பதிலே பாரதந்திரத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று காட்டுகிறார்.
பராட்டாந்தர
பிரத்யநீக்கம். பிரத்யநீக்கம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன? மற்றொரு பதார்த்தம், மற்றொரு வஸ்து பதார்த்தம், வேறு ஒரு பதார்த்தத்திலே உண்டான, ஆமா வேறொரு பதார்த்தத்திலே உண்டான தோஷம் கிடையவே கிடையாது நினைக்கிறார். மற்றொரு அர்த்தம் சொல்றார், ஆசிரிதர்கள் இருக்கிறார்களே, ஏய பிரத்யனிக்கன்ன ஏய குணங்களுக்கு எதிர்த்தட்டாக இருக்கிறான் அர்த்தம், ரிப்பல்லன்ட்னு அர்த்தம். அது போல மஸ்கிட்டோ ரிப்பல்லன்ட்னு சொல்றோம். அதுபோல ஏய குணங்கள் பெருமான் அருகிலே வருமேயானால் அவைகள் தூர தள்ளப்படும் அர்த்தம். அந்த ஏய குணங்கள் தள்ளப்படுகிறதே, அது எப்படி தள்ளப்படுகிறது இருக்கிறார் இப்படத்துல, மற்ற பேருடைய இவனிடத்துல ஹேய குணங்கள் ஒரு காலத்திலையும் ஸ்பரிசிக்காது என்பது மட்டுமில்லை, மற்ற பேரிடத்தில் இருக்கக்கூடிய ஹேய குணங்களையும் போக்கடிக்கும் சாமர்த்தியம் படைத்தது எம்பெருமானுடைய அகிலேய பிரத்யனீகத்துவம் என்று காட்டுகிறார் இவ்விடத்துல. அகிலேய பிரத்யனீகத்துவம்னு சொல்றபடினாலே பெருமானிடத்துல அந்த தாண்ட குணங்கள் கிடையாது என்பது மட்டுமல்ல, மற்ற பேரிடத்துல இருக்கக்கூடிய தாண்ட குணங்களையும் போக்கும் அவன். அமல்நாதிபிரான்ல அழகா காட்டுறார், அமலன் ஆதிபிரான், அமலன்னார் முதல்ல, அமலன் ஏய பிரதிபட்டன், ஏய குணங்கள் அவரிடத்துல வரவே வராது. அதற்கு மேலே அவன் ஆதி சத்காரண பூதனாக இருக்கிறான், கல்யாண குணங்களோட குடியிருக்கிறான். அதைத்தான் எம்பெருமானார் இடத்துல அகிலஹேய பிரத்தனீக கல்யாணைக்கத்தானா என்கிறார். அகிலஹேய பிரத்தனீக அமலன் என்பதனுடைய அர்த்தம், ஆதி என்பதனுடைய அர்த்தம் தான் கல்யாணைக்கத்தான, அங்கலங்களுக்கே ஓர் இருப்பிடமாக இருக்கிறான் என்று காட்டினார். அது அதுல இருந்து கொண்ட அர்த்தம் தான் அவனன் ஆதி விரான் மலன் ஆதி, சில இரண்டு சப்தத்தாலே பிரத்தனிக்க கல்யாணிக்க தானத்துவம் என்ற அர்த்தம் சொல்லப்படுகிறது என்று எம்பெருமானார் உள்ளம் பற்றினார். பிரத்தனீக்கன் என்பது இருக்கிறது திருத்தத்தாக இருக்கிறான்னா மற்ற பேருடைய தோஷத்தையும் போக்குமுடையும் போக்கும் அவன் அமலன் என்கிறபடியினாலே கழிவார் சொல்றார், அவனுக்கு கிடையாது மலம் கிடையாது தோஷம் கிடையாது. அழுவார் சொல்றார், நான் ரொம்ப பரம நீச்சன், நம்ம சண்டாளன் தாழ்ந்தவன், அப்படிப்பட்ட நான் பகவானிடத்துல அருகில போகலாமா என்று நினைத்து தாங்கினேன், நான் போவதற்கு ஆனா அருகிலே வந்து பார்த்த பாடி என்னுடைய தோஷம் உனக்கு தட்டவே இல்லை, தோஷம் உனக்கு தட்டவே இல்லை, மாத்திரமில்லை உடைய தோஷத்தையும் போக்கடித்து விட்டானே என்கிறார். அதுதான் அகிலேய பிரத்தனைகத்துவம். அவருடைய தோஷம் அவனுக்கு தட்டாது மட்டும் இல்லை, தோஷத்தை சுமவனாகவும் இருக்க வேணும். கொசு கடிக்காக ஒரு சூழ்பத்தி எல்லாம் வைக்கிறோம், அதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னாக்கா கொசுவினால அதுக்கு உபதிரவம் ஏற்படாமல் இருக்கணும், அதுக்கப்புறம் கொசுவினால மற்ற பேருக்கு உபதிரவம் ஏற்படாமல் அது பண்ணணும். இந்த ரெண்டையுமே பண்ணுகிறது அது, ஆகையினாலே அதுதான் ரிப்பல்லண்ட், அதுதான் பிரத்யனீகத்துவம் பெயர். மருந்திருக்கு, மருந்திருக்கே வியாதிக்கு மருந்தானது, மருந்துக்கு இந்த வியாதியினாலே எந்த விதமான தோஷமும் ஏற்படாமல் இருக்கணும், வியாதியை அது போக்கணும், அப்பதான் அது மருந்தாக ஆகும். வியாதியை மருந்து சாப்பிடுறோம், மருந்து சாப்பிட்ட உடனே அதுக்கு நம்ம வியாதி வந்துடுறதுன்னு வச்சுக்கோ, நம்ம வியாதியினால அது பாதிக்கப்படுமே, அதாவது காரியம் பண்ண அதே போல அது வியாதியும் போக்கா இருக்கணும். டாக்டர்கள் எல்லாம் இடங்களில் வரக்கூடிய வியாதி நோய் இருக்க கண்டேஜியஸ் அந்த மாதிரி இடத்துக்கு போச்சே வரல என்ன பண்றா, அந்த வியாதியினாலே தங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் பாதிப்பும் இருக்கு, அதற்காக தாங்கள் மருந்து முதல்ல எடுத்துட்டு தங்களுக்கு அந்த இம்யூனிட்டி டெவலப் பண்ணிட்டு அங்கே போய் வாழ்க்கை சிகிச்சை பண்றான். அதே போல எம்பெருமான் ஒன்றும் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது இம்யூனிட்டி டெவலப் பண்ணிக்கிறதுக்கா, இயற்கையிலேயே உடையவன் அவன், மற்ற பேருடைய தோஷத்தையும் நோக்கக்கூடியவன், இவருடைய தோஷத்தாலே அவனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று கேட்டுகிறார். குணம் என்ன? அமலன், மலம் இல்லாதவன், மற்ற பேருடைய மலத்தையும் சொல்றார் ராமாயணத்துல. அவனிடத்துல வர்றார், உத்தரகாண்டத்துல இருக்கக்கூடிய அவனிடத்துல ராமனை, ராமனை கொண்டாடுகிறான், ராமன் அகஸ்தரை கொண்டாடுகிறான், அகஸ்தரை கொண்டாடி பரம பாவனர், பரம பரிசுத்தர், எல்லாருடைய தோஷத்தையும் கூடியவர் தெரிவித்தார். அவர் சொல்றார், அம்மா நீ தப்பா சொல்ற, நான் அல்ல ரகுநந்தனா, அவன சர்வலோகானாம் ரகுநந்தனா, பாவனன் எல்லா லோகங்களுக்கும் பரம பாவனன், பாவனராமா பாவனராமான்னு எல்லாரும் பாடுற என்ன அர்த்தம், அவன் என்ன இந்த பேரை பரிசுத்தமாக்கிறான், பெருமான் சம்பந்தத்தாலே மற்ற பேரலை பரிசுத்தனாக்குகிறான், அவனை ஒழிய நாம் பூதாரத்திலே நமக்கு முடியாது. சொல்றார், அவனை ஒழிய எனக்குத்தான் சுத்தியாவது விட்டு நம்ம ஒரு சுத்தேடுறது, அது ஒரு காலத்திலேயே ஆகவே இருக்காது. இத்தனை ஸ்நானம் பண்ணினாலும் நம்ம என்ன சொல்றோம், சரி காட்சம் பவித்ர பவித்ர சர்வாவஸ்தாங்க தொகைவா கரே புண்ண சாட்சம் பாக்கியா பயங்கர சரி காட்சன்னு நினைக்கணும், தாமரக்கடனை நினைக்கணும், அவரை நினைச்சோம் ஏன்னா அப்பதான் சுத்தமாடினாலும் கூட சாட்சா புண்டாட்சா புண்டாட்சான்னு சொல்லணும் நாம, அதனால தாமரக்கண்ணனை நினைக்கணும், தாமரக்கண்ணன் தான் படத்தை எல்லாம் போக்கக்கூடியவன், அவனுடைய சம்பந்தத்தை தர கிடைக்காது. அதைத்தான் சொல்ற, அவன் சுத்தப்படுத்தும் சுபாவத்தை உடையவன் பேய பிரத்தனைகள், அவன் சுத்தனாக மட்டும் இல்லாமல் பேரையும் சுத்தனாக ஆக்கக்கூடிய பிரத்தனிகத்வம் காட்டுகிறார். விடத்துல அடுத்தபடியா மேல சொல்ற, ஞானங்களுக்கே மங்களங்களுக்கே இருக்கான் என்று காட்டுகிறார். கல்யாண மங்களங்கள் ஏகத்தான ஓர் இருப்பிடம், அதை தவிர வேற எதுவுமே கிடையாது, அமங்கலங்கள் கிடையவே கிடையாது அவனிடத்துல, அமங்கலம் கிடையாது, மங்களமே நிறைந்தது, தொலைத்து தோர்த்து அமங்கலம் இதளவும் கிடையாது. கல்யாண ஏகத்தானான்றதற்கே ஒரு சொல்லி விடத்துறேன், யான ஏகத்தானான் ஏகத்தான அது ஒரே முழுதல், எதை போல என்ன அகண்டைக்க ரசம்னு சொல்லிடா போற, கல்கண்டை எடுத்துக்கிறோம், கல்கண்டை எடுத்துல கல்கண்டல ஒரு பகுதியில இனிப்புக்கு மற்றொரு பகுதியில இனிப்புன்னு சொல்ல முடியுமோ, எப்போதுமே ரசத்தோட கூடியிருக்கிறது, அகண்ட ஏக ரசம், அகண்ட ஒரு பகுதி என்று இல்லாமல் பட்டு ஒரு பகுதி என்று இல்லாமல் இதிலும் அர்த்தம், இதிலும் ரசமா இருக்கு, ஏக ரசம் ரசமாகவே இருக்கும் தான் கல்கண்டு. அதே போலத்தான் இவ்விடத்திலையும் அகிலகேய பிரத்தனி ரம் கல்யாணைக்க தானத்தம், கல்யாணைக்க தானா என்பதை முழுக்காக கொள்ளணும், பெருமானுடைய திவ்யாந்த சுரூபம் படமாகவே இருக்கும் தவிர கிடையவே கிடையாது. இப்படி ஒரு சர்க்கரை கட்டி கற்கண்டிலேயோ எல்லா பகுதியிலே இருக்கு, அகண்ட ஏகரசத்துவம் அகண்ட ஏகரசத்துவம் இடத்துலே ஒரு இடத்துல கொஞ்சம் இருக்கு, இடத்துல கொஞ்சம் அமங்கலமும் இடம் ஸ்வீட்டா இருக்கு, அந்த இடம் ஸ்வீட்டா இல்லை கிடையாது, பூர்ணமாக இருக்கிறது ஒரு கற்கண்டிலே. அதே போலதான் இந்த சைந்தவ கிரகம் கட்டிய போலே கட்டி எப்படி இருக்கு, எல்லா இடத்துலயும் தான் அந்த உப்பு ஒரு இடத்துல மட்டுமல்ல, அது போல அகண்ட ஐக்கரசம் எல்லா இடத்திலேயும் ஐக்கரசத்தோட கூடினான். அதே போலத்தான் தித்வாத்ம ஸ்வரூபத்துல மங்களத்தை தவிர மங்களம் கிடையவே கிடையாது, அதைத்தான் இவ்விடத்துல கல்யாண கல்யாணம் தான் மங்களம்னு அர்த்தம், மங்களத்தை தவிர அமங்கலமான வஸ்துக்கள் அமங்க கிடையாது. ஆகையினாலேயே இந்த காரணத்தினாலேயே அகிலகேய பிரத்தனீகத்துவம் கல்யாண ஏகதானத்துவம் ரெண்டே உபயலிங்க விசிஷ்டன் என்று உபயலிங்க ரெண்டு அடையாளம் மெம்பெருமானை, ரெண்டு அடையாளம் லிங்கம் என்றால் அடையாளம் சொல்றது ஒன்று, ஆளுக்கு ரெண்டு லிங்கம் பெருமானுக்கு ரெண்டு அடையாளம், லிங்கம் லிங்கால் அடையாளம்னு அர்த்தம், திறனுக்கு அது அடையாளமாக அமைந்தது, அதனாலே அது லிங்கம் வைத்தார்கள். அதே போலத்தான் இவ்விடத்துல லிங்கம் என்றால் அடையாளம். ரெண்டு அடையாளம் என்ன? ஒன்று அகிலகேய பிரச்சனை தத்துவம், குணங்களுக்கும் தாண்ட குணங்களுக்கும் திருத்தட்டாக இருப்பது. மற்றொன்று அந்த எம்பெருமான் களமே வடிவாக இருப்பது, களத்தையே கொண்டவனாக இருப்பது. ரெண்டும் அடையாளம், யாருக்கும் கிடையாது. பெருமான் அந்த குணத்துக்கே தான் உண்டு. ஆமா, அகிலேய பிரத்யானைக்கான ஏதர சமஸ்து வஸ்து சக்ஷனான்னு மேல சொல்றார். தன்னை ஒழிக்க பெருமானை தவிர்த்தான் அர்த்தம். அவனை தவிர்த்து இதர மற்ற வஸ்துக்கள், ஏதர சமஸ்த வஸ்துக்கள், அவனை ஒழிந்த மற்ற எல்லா வஸ்துக்களை காட்டிலும் இப்படிப்பட்டவன் ஏதர சமஸ்து சக்ஷனன் இலக்ஷணனாக இருக்கிறான். அவனை ஒழிந்த மற்ற வஸ்துக்களை காட்டிலும் மாறுபட்டவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட திவ்யாத்மத்தை உடையவன் அர்த்தம். அதனால இப்படி மாறுபட்டவனா இருக்கே அகிலேய பிரத்யனீகத்துவ கல்யாணைகதானத்துவம்னு ரெண்டு சொன்னார. அதனாலேயே தான் மற்றவர்களுக்கு அது கிடையாது. மற்ற வஸ்துக்களுக்கு பெருமானை உட்ப மற்ற வஸ்துக்கள், மற்ற வஸ்துக்கள் எல்லாம் ஆத்மாக்கள் அஜித்களுக்கிடையே சொன்னார். அவர்களை எடுத்துனோம்னா அவைகளுக்கு அகிலேய பிரத்யனீகத்துவம் கிடையாது, அது பெருமானுக்குத்தான். மகையினாலே அவன் மற்ற வஸ்துக்களை காட்டிலும் வேறுபட்டவனாக இருக்கிறான். விராட்டியார் தொடக்கமாக ஜீவாத்மாக்களும் சரி, அவளுக்கு உண்டான அந்த பாரதந்திரம், அந்த பாரதந்திரம் பெருமானுக்கு கிடையாதுன்னு கீழே மகையினாலே அந்த ஹேய குணம் உனக்கு கிடையாது. அகிலஹேய பிரத்யனி கட்டம் அது உனக்கு உண்டானது. மங்களங்களே எப்பொழுதும் அவன் இடத்துல இருக்க ஜீவாத்ம சுரூபத்தை ரெண்டு நாளே மற்ற வஸ்துக்களை காட்டிலும் வேறுபட்டிருக்கிறான். ரெண்டும் மற்ற இடத்துல காண முடியாது. சமமா யாரும் கிடையாதுன்னு காரணம் என்ன? காரணம் இருக்கலாருக்கும் சிலகேய பிரத்யனிகத்துவம் கல்யாணகதானத்துவம் கிடையாது. சில அவன் மற்ற வரிப்பட்டவன் விலக்ஷணம், விலக்ஷணம் வேறுபட்டார். விலக்ஷணம் அந்த லட்சணம் இவரிடத்துல சொல்ல முடியாது. விதமாக பார்ப்போமே ஆனால் ஒரு வஸ்துவையும் பரிச்சேதித்து அளவிட்டு கொண்டு விடலாம். ஒரு வஸ்துவும் இவ்வளவுதான், அதான் அளவிட்டு சொல்லித பரிச்சயம் பரிச்சயம் தேசத்தை கொண்டு நாம தெரிஞ்சு ஒரு கிராமத்துல வாசம் பண்ற கிராமத்துல இருக்கிறவர் அந்த தேசத்தை கொண்டு அவரை பரிச்சேதித்தோம். தேசத்தை கொண்டு பரிச்சேதிக்கிறோம் இந்தியாவில் இருக்கிறார். இந்தியாவில் தான் இருக்கார், இல்லை ஆக தேசத்திலே இருந்தால் அந்த தேசத்திலே இருக்க முடியாது. இதை அளவிட்டு சொல்றோம் இந்தியாவில் தான் இருக்கான்னு சொல்றோம். அதுலயும் என்ன பண்றோம், சவுத் இந்தியா நார்த் இந்தியா, அப்புறம் அதுக்குள்ளேயே தேடிட்டு போனோம்னா கிராமத்தில் ஒரு அந்த வீட்டில் தான் இருக்காருன்னு சொல்றோம். ஆகையினால் தேசத்தை இட்டு ஒரு தரை இவ்வளவுதான் நைத்து விடுறோம், அளவிட்டு விடு, அளவிட்டு சொல்லி விடுகிறோம், சொல்லிடுறோம். தேச பரிச்சயம் அவனுக்கு உண்டா? கிடையாது. ஏன் தேசத்திலையும் வியாபித்தான் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு தேசத்துலதான் சுரூபம் இருக்கு, இன்னொரு தேசத்துல கிடையாதுன்னு செய்ய முடியாது. வகையினாலே நானும் ஆத்மா அணு அணு ஆகினால ஒரு இடத்துல தான் இருக்கான். ஆனால் அப்பாக திவ்யாப்த ஸ்வரூபம் பறந்திருக்கக்கூடிய எல்லாவற்றையும் வியாபித்தாக இருக்கிறபடினால தேசத்தை கொண்டு அளவிட முடியும், காலத்தை கொண்டு அளவிட முடியுமா? கால பரிச்சேதம் உண்டா? திவ்யாப்த அதுவும் கிடையாது. காரணம் என்ன? காலத்தையும் இருக்கிறபடினால எல்லாம் காலத்தினால பரிச்சேதம் பண்றோம். கல்லறை அப்படின்னு டோம்புல என்ன எழுதியிருக்கா? கோட்ரம் அப்படின்னு எழுதி 1949 அடுத்தபடியாக மறைவு சொல்ற, மறைவு போனதுக்கு மரண தேவைப்படுற டேட் ஆஃப் பர்த், அடுத்தபடியாக சொல்ற 14/9/2000 மாலத்தாரை அந்த காலத்துல இருந்தது காலபரிச்சேதம் காரணம் என்ன காலத்தில் இருக்கும். அடுத்தபடியா சொல்றார் வஸ்து பரிச்சேதம், ஒரு வஸ்துல தானே இருக்கான், நான் வஸ்து கொடுத்தான் வஸ்துவை கொண்டு உடனே அளவிட முடியாது, நம்ம அளவு விட்டு விடலாம். ஆத்மா இருக்கு, ஆத்மாவுக்கு காடியனுக்கு புவராகன்னு பேரு, புவராகன் கூடிய பேரை உடைய ஒரு சரீரத்துக்குள்ள இருக்கான் ஆத்மா, அதான் அந்த வஸ்துக்குள்ள அடங்கி வேறு ஒரு இடத்துல கிடையாது, வேறு ஒரு இடத்துல இருக்க முடியாது. வகையினா வஸ்து பரிச்சேதம் உண்டு மக்கெல்லாம், ஆனாலே திகாத்த சுரூபத்தில் பகவானுடைய திகாத்த வஸ்து பரிச்சேதம் கிடையாது. காரணம் என்ன, எல்லா வஸ்துக்களும் அவனாகவே இருக்கிறபடினாலே பட்டம்னு சொல்றோம், பட்டம்னு பட்டம்னா குடம், பட்டம்னா வஸ்திரம், பட்டம்னா வஸ்திரம்னு பேரு. வஸ்திரமா இருக்கக்கூடியது இருக்க படமாக இருக்க முடியும், படமாக இருப்பது கடமாக இருக்க முடியாது, வஸ்திரமாக ஆக முடியாது. கட்டம் பட்டம்னு அதுக்கு வஸ்துவனாலே பரிச்சம், கட்டம் கடமா தான் இருக்க முடியும், தான் இருக்க முடியும். ஆகையினாலே கட்டம் பட்டம் என்று வஸ்துவை பரிச்சேதித்துவோம். அது மாதிரி எம்பெருமானுடைய திவ்யாத்ம சுரூபத்தை பரிச்சு, காரணம் என்ன, எல்லா வஸ்துக்களும் அவனாக இருக்கிறபடினால் எல்லா வஸ்துக்களும் பிரம்மன் தான், பிரம்மம் சர்வம் கரு இதம் பிரம்மா நிகனானாஸ்திரான்னு சொல்றது, எல்லாம் பிரம்மன் தான், தான் பிரம்மா இருக்கன்ன தாவத்யம் தனக்கு சித்தமாக கொண்டிருக்கக்கூடிய தத்தனுடைய திவ்யாத்ம சுரூபம் அர்த்தம், தாவத்யம் தனக்கு சித்தமாக கொண்டிருக்கிற தனக்கு கடம்னு சொல்றா, கடம்னு சொல்றா என்னன்னு சொல்ல வாழ்வார். அதனாலதான் சொல்றார் அறிய மாட்டேன் தங்கு தாரைகளுங்கோ கேட்கிறார், என்னன்னு சொல்றது ஒண்ணு மதி சடையன்கோ தன்முக கடவுள் என்கோ என்கிறார், அழிர்மதி சடையன் பிரம்மான்னு ஒன்னு சொல்லுவேனா, அல்லது சொன்னு சொல்லுவான், என்ன சொல்லுவேனா, நாம் அவனாக இருக்கான், சகல வஸ்துக்களும் அவனாக இருக்கப்படுகிறது, தாவத்தையும் தனக்கு சுத்தமாக குடியிருக்கப்படினாலே சாத்த சுரூபத்துக்கு வஸ்து பரிச்சேதம் கிடையாது. மற்றொரு விதமாகவும் கூடலாம், வஸ்துவினாலே ஒன்றை அளக்கிறோம், லோகத்துல படி தராச வச்சுறோம், படியை போடுறோம், அதை வச்சு வஸ்துவை அளக்கிறோம், அல்லது ஒரு அரைக்கால் படி கால் படி அரைப்படின்னு சொல்றோம், எல்லாம் கொண்டு அளந்து விடுகிறோம். அந்த மாதிரி எம்பெருமானை ஒரு வஸ்துவை கொண்டு அளக்க முடியலன்னு அளக்க முடியும் காலத்தியா, அதனால வஸ்து பரிச்சய ராகித்யம் ராகித்யம் மூன்று விதமான பரிச்சேதங்கள் இல்லாமை கிடையாது, மூன்று விதமாக அதை அளவிட்டு அறிய முடியாது, தேசத்தினாலேயும் காலத்தினாலேயும் உணவுதான் என்று அறிய முடியாமல் இருத்தல் அது விஜாத்ம தனப்பிரபாவம். அதைத்தான் விடத்து சொல்றார், இத்தனைக்கு கல்யாணிக்கத்தான ஏதர சமஸ்த வஸ்து விலக்ஷண அண்ணன் அடுத்தபடியா அந்த காலத்திலையும் இருக்கிறான் அவதாரம்னு ஒரு சொல் சொல்றோம், அவன் அவதரித்தான் சொல்ல குறிக்கிறதுக்காக மேலையும் சேர்த்து அவதாரம் கேட்டு இருக்க
கேக்குற சுவாமி,
ஹலோ
கேக்குறது கேக்குறது என்ன கேக்குற சுவாமி,
திருவித பரிச்சேத ராகித்யம்னு சொன்னேன், அவதாரம்னு ஒரு சொல் சொல்றோம், அண்ணனாக அவதரித்தான் ராமன் அவதரித்தான் என்றெல்லாம் சொல்கிறோம். அவதாரம் சொல்றதுக்கு அர்த்தம் என்ன, அவதாரம் பிறந்தான் நினைச்சுட்டு இருக்கோம், அது அர்த்தம் அல்ல. உண்மையிலே அர்த்தம் என்ன தெரியுமா, மேலான நிலைகளை விட்டு கீழான நிலைகளை ஏற்றுக்கொண்டான் அப்படின்றதுதான் அர்த்தமே ஒழிய அவதாரம் என்கிற சொல்லுக்கு பிறந்தான்னு அர்த்தம் இல்லை. அவதரதி ஸ்நானார்த்தம், அவதரதி ராம ஸ்நானார்த்தம் சமுத்திரம் அவதரதி நதியும் அவதரத்தின்னு வச்சுக்கொள்ளும், ராமன் என்பவன் ஸ்நானம் பண்ணுவதற்காக நதியிலே அவதாரத்தினா இறங்குகிறான்னு அர்த்தம். அவதாரம்னா அப்ப என்ன அர்த்தம்? ஸ்டார் டு கிராஸ், சவா டு டிசெண்ட், அதான் அர்த்தம். டிசெண்ட்னு அர்த்தம் இருந்து கீழே இறங்கினான்னு அர்த்தம் இல்ல. மேலான நிலைகளை விட்டு பாண்ட நிலைகளை ஏற்றுக்கொண்டான், அதான் அர்த்தம். என்ன மேலான நிலை? த்ரித்த பரிச்சேத ராகித்யமுடையவன் பகவான், ஆத்மஸ்வரூபம். த்ரித்த பரிச்சேத ராகித்யம், ராகித்யம்னா இல்லாமை, ராகித்யம்னா கூடி இருப்பது, ரெண்டும் ஒண்ணுக்கு ஆப்போசிட் வேர்டு. ராகித்யம் ராகித்யம் என்ன ஞாபகத்துல வச்சுக்கலாம், ஆத்தி சொல்லிட கூடாது. த்ரித்த பரிச்சேத ராகித்யம் ஜாக்கிரதையா சொல்லணும். சில பேர்லாம் சொல்லுவேன் ஆச்சாரிய இடத்துல கூட நாம் என்ன அடியனுடைய திருமாளிகைக்கே தேவர் ஏழணும் அப்படின்னா சிஷன் சொல்லிட்டு அடுத்தபடியா தேவருடைய குடிசைக்கு அடியன் வரேன்னு விடுவான். பார்த்து பார்த்து சொல்லணும், தேவரீர் அடியனுடைய குடிசைக்கு எழுந்தொழ வரணும், அடியேன் தேவரீருடைய திருமாளிகைக்கு வரேன்னு சொல்லணும். அது ஜாக்கிரதையாக சொல்லணும். அதே போலத்தான் ராகித்யம் சாகித்யம் ஜாக்கிரதையா சொல்லணும். பகவானுக்கு திவ்யாத்ம ஸ்வரூபத்துக்கு இந்த பரிச்சேத ராகித்யம் இதெல்லாம் கிடையாது. கால பரிச்சேதம் கிடையாது, பரிச்சேதம் கிடையாது, வஸ்து பரிச்சேதம் கிடையாது. இப்படிப்பட்ட வஸ்து இந்த லோகத்துல தசரதனுக்கு புத்திரனாக பிறக்கிறான், அந்தகோபனுக்கு புத்திரனாக பிறக்கிறான், வஸ்துனுக்கு புத்திரனாக பிறக்கிறான். இந்த த்ரிவித பரிச்சேத ராகித்யம் போய் இந்த பரிச்சேத சாகித்யம் வந்துடுது. தேசத்தினாலே அளவுபட்டவனாக ஆகிவிடுகிறான். ராமனா பிறந்தான்னு தேசத்தினாலே அளவுபட்டவனா ஆயிடுறான். அயோத்தியில தான் இருக்கான்றான், அடுத்தபடியா தங்கையில தான் இருக்கான்றான், சமுத்திரக்கரையில் தான் இருக்கான்றான், பம்பா நதி கரையில் இருக்கான். அங்கே இருக்கிற போது இங்கே இல்லைன்னு ஆயிடுறது. தேசத்தினாலே பரிச்சேதிக்கப்பட்டவனாக ஆகிறான் அந்த பகவான். அடுத்தபடியா காலம், ராமன் காலம் இருந்தான் 11,000 வருஷம் இருந்தான்னு சொல்றான். அப்புறம் ராமன் இல்லை, நானும் இல்லை, இப்பொழுது இல்லை, 11,000 வருஷம் இருந்தான், திரேதாயுகத்தில் தான் இருந்தான்னு சொல்றான். காலத்தினால பரிச்சேதித்து விட்டோம். அதற்கு மேலே இந்த எம்பெருமான் வஸ்து பரிச்சேதம், ராமன் என்கிற ஒரு வஸ்துவில் தான் இருக்கான். ராமன் என்று சொல்லக்கூடிய அந்த திருஷ்ய மங்கள விக்கிரகத்திலே திவ்யாத்ம சுரூபம் இருக்கிறது, வேறிடத்துல இல்லைன்னு எழுறது. இந்த வஸ்துவினாலையும் பரிச்சேதித்து விட்டோம். மூன்று பரிச்சேதங்கள் வந்து சேர்ந்து விட்டன. அது திவ்யாத்ம சுரூபத்துக்கு அவதாரம் அவன் இந்த பரிச்சய ராகித்யவன் இறங்கி சாதாரண ஒரு ஜீவாத்மாவுக்கு உண்டான இந்த பரிச்சேதத்தை ஏற்றுக்கொள்கிறான். அது பேர் தான் அவதாரம். திவ்யாத்ம ஸ்வரூபம் எப்படிப்பட்டது என்று கேட்டால் இந்த பரிச்சேத ராகித்யத்தோட கூடினது. அதைத்தான் அனந்த என்கிற சப்தம் இவ்விடத்திலே காட்டுகிறது. அந்தமில்லாதவன், எந்த முடிவில்லாதவன், மூன்று பரிச்சேதங்கள், மூன்று பரிச்சேதங்களாலே அந்த முடிவை இல்லாத திவ்யாத்ம ஸ்வரூபத்தை உடையவன் இவ்விடத்துல அர்த்தம். அனந்த சப்தத்துக்கு நம்ம என்ன அர்த்தம் நினைச்சிட்டு இருக்கோம், அனந்த எண்ட்லஸ் அப்படின்னு சொல்ல. என்ன எண்ட்லஸ்? இதனால எண்டு ஏற்படுகிறது. தத்துவினாலேயோ காலத்தினாலேயோ தேசத்தினாலேயோ ஒன்றுக்கு ஏற்படக்கூடிய அந்த எண்டு இல்லாதவன், இந்த பரிச்சேத ராகித்யத்தோட கூடினவன் கூடினது அந்த திவ்யாத்ம ஸ்வரூபம். அப்படிப்பட்ட திவ்யாத்ம ஸ்வரூபத்தை உடனே உன்னை பற்றுகிறேன் என்றுதான் கடைசியில் போய் சேரக்கூடிய அர்த்தம் சொல்றார். எப்படி தேச பரிச்சேதம் விபுத்வாது, விபுவாக இருக்கிறான், எல்லாவற்றையும் விபுவாக இருக்கிறபடினாலே, திவ்யாத்ம ஸ்வரூபம் விபுவாக இருக்கிறபடினாலே, ஒரு தேசத்துல தான் இருக்க சொல்ல முடியாது, எல்லா தேசத்திலையும் வியாபித்திருக்கிறான். ஆகையினாலே தேச பரிச்சேதம் கிடையாது திவ்யாத்ம ஸ்வரூபத்துக்கு. முக்கியமாக இருக்கிறபடினாலே கால பரிச்சயம் கிடையாது. எப்பொழுதும் இருக்கிறான் இந்த பகவான், ஒரு காலத்தை இருக்கான் இல்லை என்பது திவ்யாத்மம். எப்பொழுதும் நிச்சயமாக இருக்கிற கால பரிச்சேதம் கிடையாது. ஆமா, எல்லா வஸ்துக்களுக்கும் அவன் பிரகாரியார், அவனை தவிர்ந்த வியதிரிக்த, தன்னை தவிர்ந்த, அவனை தவிர்ந்த மற்ற வஸ்துக்கள் அவைகளுக்கெல்லாம் அவன் பிரகாரிய பிரகாரினா சரி சோல்னு அர்த்தம், அவ்வளவுதான். பிரகாரி என்ன அர்த்தம்? அவன் ஆத்மாவாக இருக்கிறான், மற்ற வேளாண் அவனுக்கு சரீரமா இருக்கு. அவனுக்கு பிரகாரி கிடையாது, அவனுக்கு மேம்பட்ட ஒருத்தன், அவன் வேறு ஒருத்தனுக்கு சரீரமா இருந்தால் தான் அப்போ அடுத்தபடியான இருக்க அந்த வஸ்து பரிச்சேதம் அது ஏற்படும். அது கிடையாது. அவனை போன்ற மற்றொரு வஸ்து கிடையாது. மற்றொரு வஸ்து இருந்தால் உடனே என்ன பண்ணலாம், அவனுக்கு பிரகாரியாக இருக்கக்கூடிய வஸ்து கிடையவே கிடையாது. ஆகையினாலே வஸ்து பரிச்சயர் ஆகித்யம் நினைக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அவனை வஸ்துவினாலே பரிச்சயத்தில்னா வெயிட் இவ்வளவுதான், வெயிட் இவ்வளவுதான் சொல்றோம். வெயிட்னால துளையில போட்டு துளை என்றால் பேலன்ஸ் கராசு, கராசுல போட்டு நிறுத்தி பண்ண முடியுமோ கிடையாது. ஆகையினாலே அவனுக்கு காலத்திலயும் வஸ்து பரிச்சேதம் கிடையாது. மற்றவைகள் எத்தனையோ படி மாதிரி அளவுகள் இருக்க, இந்த அளவுகளை கொண்டு அவனை இவ்வளவுதான் என்று அளவிட்டு அறிய முடியாது. அந்த திவ்ய அர்த்த சுரூபம் அப்படிப்பட்டது. பரிச்சேத ராகி கூடியது திவ்ய அர்த்த சுரூபம். அன்யாதீன பிரகாசத்தானம் ஆனந்தமே வித்தியாசத்துக்காக இருக்கிறது. ஞானானந்தைக சொரூபம் ஞானானந்த ஒரு ஞானம் இருக்கிறதே எனக்கு தானே பிரகாசிக்கக்கூடிய அந்த ஞானம் பெருமான். பெருமானுடைய தித்யாத்ம சுரூபம் ஞானத்தாலே ஆனது. ஞானம் எப்படிப்பட்டதுன்னா பிரகாசிக்கிறதை ஞானம் சொத்தாக பிரகாசிக்க கூடியது. வேறு ஒன்றை சொன்னாலே இது பிரகாசப்படுத்த வேண்டிய அவசியத்தை இதற்கு கிடையவே கிடையாது. அப்படிப்பட்டது இந்த தித்யாத்ம சுரூபம். ஞானம் என்ன பண்றதே, ஞானமானதே ஆனந்தத்தை உண்டாக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஞானம் ஆனந்தத்தை உண்டாக்கியறதை அப்படிப்பட்டது ஆத்ம சொரூபம். அப்படிப்பட்டது எதற்கு சொரூபம், அதுதான் ஞானானந்தைக்கு சொரூபம். ஆத்ம சுரூபம் எப்படி இருக்குன்னா ஞானத்தினாலே ஆனது. ஞானமே ஆனந்தத்தை விளைவிக்கிறது. ஆகையினாலே பிரகாசமா இருக்கு, எனக்குத்தானே பிரகாசிக்கிறது. வேறு ஒன்றாலே பிரகாசிக்க வேண்டியது இல்லாமல் எனக்குத்தானே பிரகாசிக்க கூடியதாக இருக்கிறது. எனக்குன்னு எடுத்தனோம்னாக்கா விளக்கு இருக்கிறது. விளக்கு எரியும் போதோ இப்ப ஜுவாலை இருக்கு, இப்ப ஜுவாலை இருக்க வாலையை பார்க்கறதுக்கு விளக்கு வேண்டுமோ, வாலை தனக்குத்தானே பிரகாசிக்க கூடிய அதே போலத்தான் இவ்வளக்கு திவ்யாத்த சுரூப ஞானம். அதுவே ஞானமே எப்படிப்பட்ட ஞானம்னாக்கா ஆனந்த ஞானமா இருக்கு. ஆகையினாலே மனானந்த ஏக சொருப்பா ஞானானந்த வடிவாக உடையது திவ்யாத்ம சொரூபம். அப்படிப்பட்ட திவ்யாத்ம சொரூபத்தை உடையவனே விடக்கிறேன், நானே பிரகாசிக்கவே அப்படிப்பட்ட திவ்யாத்ம சொரூபன். ஆத்மாவுக்கு ஜீவாத்மாவுக்கு அதுதான் சுரூபம். ஆனா சம்பந்தத்தால ஞானம் குறைகிறது, நான் பிரகாசிக்கிறது இல்லை. ஈடுபட்டு ஏற்பட்டு மறுபடியும் இந்த ஞானானந்தம் மறுபடியும் என்ன அர்த்தம், சஸ்வரூப ஆவிர் பாவம் வருகள். சஸ்வரூபம் தனக்கு உண்டான சுரூபம் இருக்க விழுந்து நினைக்கும் காணிக்கம் வைக்கிறது. கழிவு இருக்கும் தண்ணீர் கழிவினதற்கு உண்டாக ஒளியவில்லை. அந்த ஜீவாத்மாவுக்கு கண்ணல் போய் அழுத்து அழுத்து களையப்பட்டவாறே தானுடைய அழுத்தனுடைய மனம் ஆனந்தம் இதையே தனக்கு ஒன்றாக கொண்ட அடுத்து வர்ணிக்கிறார் கலக்ஷேபத்தை நாம் ஆடல் மா குதிரை பரகாலனை போலந்திரேதனம் பத்து மலை தினம்களோட திருநாள் சுரங்க பதிகம் தும்பகரும் கண்டு எட்டாம் உற்சவத்துல பாகவத பிரபாவம் தான் சொல்ல போறார். கடைசியிலே பாகவத பிரபாவம் சொல்றார், சபதத்தால் மனைவாழ்வர், சபதத்தால் எல்லாரும் மனை வாழ வேண்டும். வாழ்பவர்கள் பக்தர்களும் அல்லாதவர்களும் யாரும் பெருமானுடைய சொத்தாகினார் எல்லோருக்கும் பெருமான் வேண்டும். மாமனுடைய சரணாரவிந்த தினம் நிறுத்துவேன். நவாள மாமுனிகளாலே அருளை செய்யப்பட்டதான் கத்திய திரேமம். நவாள மாமுனிகள் பெருமானாராக அவதரித்தார். எம்பெருமானார் அருளி அவதார பூதர் என்று அவருக்கு நாமம். சத்தியே மறுபடியும் மணவாள மாமுனிகளாக வந்து அவதரித்தார் என்பதை மாமனுடைய நாளிலேயே அநேகம் பேருக்கு தன்னுடைய பணாமண்டங்களை விரிவாட்டி ஆத்மஸ்வரூபத்தை பற்றி காணிருக்கிறது. நம்ம சௌபாகியம் சௌபாகியத்தை ஹிந்தர்புரத்திலே எழுந்தவல்லி சேதனாக எழுந்தநாதனுடைய தம கிருப்பை என்று ஆச்சாரியர்கள் அனைவருடைய பிரசதாத்ரி அடிவாரத்திலே ஞானத்திலே பிரசதாத்ரியே சுவாமி எழுந்த வடிவிலே எம்பெருமான் வந்தே ஞானத்தை பெற்றார் என்பது அப்படிப்பட்ட ஓஷதாத்ரி ஓஷதாத்ரி காரத்திலே இருந்தாயிலே காலே பூர்வ ஜென்மத்தை சௌபாகியம் சாதாரணமானதல்ல. சௌபாகியத்தை எல்லாம் பாடமாவனுடைய திருவாமர்களை பிரார்த்தி ஏற்பட வேண்டும். பிரார்த்தி